பக்திக்கு சாதகமான ஆறை நம்ம பின்பற்றணும். பக்தி வினோத் தாகூர் வந்து இந்த 12 விஷயத்துக்காக இந்த புக் எழுதியிருக்காரு. ரொம்ப விசேஷமான பக்தி ஆலோகான், பக்திக்கு சாதகமான ஆறையும் எப்படி பின்பற்றுறது, பக்தி பாதகமானது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் நம்ம பாதம் வந்து நிறையா தடவை பார்த்துருக்கோம். சாதகமானதில் முதல் வந்து உற்சாகம். உற்சாகம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். உற்சாகம்னா என்னது? இன்னும் தமிழில் சொல்லுங்க உற்சாகம்னா. இன்னும் தெளிவா, இன்னும் தெளிவா சொல்லிட்டாரு. சுறுசுறுப்பு சொல்லிட்டாரு. இன்னும் தெளிவா சொல்லணும். இன்னும் தெளிவா, அதாவது எல்லாரும் மகிழ்ச்சியா கொஞ்ச நேரம் இருப்பாங்க, உற்சாகம் இருப்பாங்க, சுறுசுறுப்பாங்க. ஆனா கஷ்டம் வரையில எல்லாம் சுருண்டு போயிடுறாங்க. உற்சாகத்தோட முக்கியமான என்னன்னா, எந்த நிலையிலையும் ஒருத்தர் சுறுசுறுப்பா இருக்கணும். பிரச்சனை வரையிலையும் சுறுசுறுப்பா இருக்கணும். அதே மாதிரி ஓவரா சந்தோஷமா இருக்கலையும் சுறுசுறுப்பா இருக்கணும். அதான் உற்சாகம்ன்றது. அவங்க முகத்தை பார்த்தா நமக்கு சந்தோஷம் வரணும். அவங்க முகத்தை பார்த்தா நமக்கு சுறுசுறுப்பு வரணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆரம்பத்தில் 1989 நான் பெங்களூர் கோயில் போயிட்டு இருக்கேன், வெளியே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப டிவோட்டிஸ்ட பிடிச்ச என்னன்னா, பெரிய கோயில்லாம் கிடையாது, ஒரு ஷெட்டு தான். ஷெட்டுக்குள்ள கிருஷ்ண பலராம் விக்கிரகம். அந்த டிவோட்டிஸ்ட எனக்கு அட்ராக்ட் பண்ண உற்சாகம் தான். காலையில் எல்லாரும் நாளை கால மங்களாரத்தி, இங்கே மங்களாரத்திலாம் ஒரு கஷ்டமும் இல்லை. வருஷம் பூரா வெயில், எந்த மடமடன்னு குளிச்சுட்டு ஓடி வந்துடலாம். தூங்க நினைச்சா கூட தூங்க முடியாது, 5 மணிக்கு மேலே சூடு. அங்கே குளிரோ குளிர், அது மலை மேலே. அதுவும் ஒன்று காங்கிரீட் பில்டிங்லாம் இல்லை, சீட்டு. அதான் ஆளுக்கு தெல்லாம் அந்த ட்ரெயின் மாதிரி டபுள் டயர் 3 டயர் பெர்த்து. சரியான கடுமையான குளிர், காற்று இருக்கும். காலையில் நாளை காலுக்கு மங்களாரத்தினா உங்கள் 3:30 எந்திரிக்கணும். எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஜபம், 12 ரவுண்டு ஜபம் முடித்தோடனே தர்சனார்த்தி, பாதம் கிளாஸு எல்லாம் முடியல. 8:30 9 பிரசாதம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சாதம், ஏதாவது சாம்பார், ஏதாவது சப்ஜி சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க பிரிச்சுக்கு போயிடுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஏதாவது ரெடி பண்ணிட்டு 10:00 போயிடுவாங்க. சாயந்தரம் 4:30 வருவாங்க. திருப்பி ஏதாவது கொஞ்சம் பிரசாதம் இருக்கும், பாசிப்பருப்பு குழம்போ சாதமோ சாப்பிட்டு திருப்பி கொஞ்சம் கூட பிரிச்சுக்க மாட்டாங்க. சில பேர் டெம்பிள் சர்வீஸ் நைட்டு 8:30 அதுக்குள்ளே அவங்க மற்ற பர்சனல் டியூட்டிலாம் பண்ணிக்கணும். 8:30 பழப்பாங்கன்ட்டு ரொம்ப இருக்கு, ரீடிங் எல்லாம் பண்ணிட்டு. அப்போ எனக்கு முதல் அவங்கள வந்து அட்ராக்ட் ஆனது, நம்ம வந்து நல்லா சம்பாத்தியம் பண்ணுறோம், நினச்ச மாதிரி தூங்கலாம், நினச்ச மாதிரி எல்லாம் செய்யலாம், யாரும் நம்மளை தட்டி கேட்க ஆள் கிடையாது. ஆனால் உங்கள் முகத்தில் உள்ள சந்தோஷம் எனக்கு இல்லையே. எப்படி உங்கள்கிட்ட ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் இருக்குது? சாதாரணமாக நம்ம நாடு மங்களாரத்தி தொடர்ந்து வந்தால் எப்படி கஷ்டம்னு தெரியும். வந்துட்டு திரும்பி போய் எல்லோரும் தூங்கிடலாம். அதுக்கப்புறம் தூங்காமல் 4:30 பண்ணுறோன்னா உண்மையிலே ஒரு 2 நாள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் உங்கள்கிட்ட எப்படி இந்த சந்தோஷமும் உற்சாகமும் இருக்கு? அதான் எனக்கு முதல் கேள்வியாக உங்கள்கிட்ட உண்டானது. அந்த உற்சாகம் வந்து தொத்து நோயமாக, அது நம்மளும் தொத்தணும். நம்ம ஒரு டல் மனசோட போனா கூட உற்சாகமானோம். கிருஷ்ணரை பாருங்க, எந்நேரம் உற்சாகமா தான் இருக்காரு, எங்கேயாவது கவலையா இருக்காருன்னு பாருங்க, அவர் முகத்தை பாருங்க. இங்க பாருங்க, எல்லாம் இந்த ஆடுக மாடுகள் எல்லாம் கூட்டு போயில அவர் பாட்டு சந்தோஷமா கிருஷ்ணன் பாடுறாங்க. அங்க பாருங்க, பிரசாந்த் சாப்பிடல அவர் பாட்டு கிருஷ்ணா கலிய மேல டான்ஸ் ஆடையில கூட அவர் சந்தோஷமா உற்சாகத்தோட தான் இருந்தார். அவர் எங்கேயாவது ஒரு பிக்சர்லயாவது கவலையோட பாக்குறீங்க கிடையாது. அந்த உற்சாகம் தான் நம்ம எல்லாருக்கும் முக்கியமானது. அதனாடி நம்ம வந்து உலக வாழ்க்கைன்னு நம்ம உடம்படுத்தாச்சு. இந்த உலக வாழ்க்கை வந்து பதம் பதம் எத்து விபத்தாம்னு சொல்லுது பாகம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். தமிழில் பழமொழி சொல்கிறோம், வீட்டுக்கு வீடு வாசப்படினு. அர்த்தம் என்ன? வீட்டுக்கு வீடு வாசப்படினா அர்த்தம் என்ன? ஒரு வீடுன்னு இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக வாசப்படி இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும் வீட்டில்? பிரச்சனையும் இருக்கும். ஆனாடி வாசப்படி இல்லாத வீடு பாருன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பிரச்சனை இல்லாத வீடுன்னு பார்க்க முடியாது. அதே மாதிரி பக்தனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்மளும் ஜட வாழ்க்கையில் இருக்கிற நாடி பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனாடி நம்ம கிருஷ்ணகிட்ட உள்ள உற்சாகம் அடிஞ்சிடக்கூடாது. அதுக்கு உதாரணம் பஞ்சபாண்டவர் தான். கடைசி வரைக்கும் அவங்க சிரமத்தில் தான் இருந்தாங்க, யார வித்தியாசம் கிடையாது. இதுதான் உற்சாகத்துக்கு அடிப்படையாக சொல்கிறது. உற்சாகம் வந்து நம்மளை வந்து எந்நேரமும் சுறுசுறுப்பாகவும் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தவும் வைக்கிது. அது உற்சாகம் வேணும்னா நமக்கு அடிப்படை ஞானம் வேணும். பக்தியில் வந்து உலக வாழ்க்கை வந்து நம்ம தலையில் நின்னாலும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. ஏன்னா புரோபாதா சொல்கிற மாதிரி, கடலோரம் நின்றுட்டு அலை வருது அலை வருதுன்னு புலம்பாத, கடலோட இயல்பு அலை வரத்தான் செய்யும். நீ அலை வேண்டாம்னா கடலை விட்டு விட்டு போ, கடலோரம் விட்டு போ. அதே மாதிரி இந்த ஜட வாழ்க்கையில் நம்ம இருக்கிற நாடி பிரச்சனை வந்து தான் தீரும். யாரும் பிரச்சனையிலேருந்து விடுபட முடியாது. அந்த பிரச்சனையை விட்டு போனால் பகவான்கிட்ட போய் சேர்ந்தால் தான் இந்த பிரச்சனை விட முடியும். அதான் சொல்யூஷன். அதனாடி உற்சாகம் வந்து பக்திக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனாடி எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலை, இன்னொன்று எந்த சூழ்நிலையிலையும், எந்த சூழ்நிலைனா எல்லா டைமும் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்காது. கஷ்டமும் நஷ்டமும் கலந்து வர்றதான் வாழ்க்கையோட இயல்பு. அந்த நிலையிலும் உற்சாகம் இருக்கணும். பக்தவத்தால் முதல் சொன்னாங்க, வித்தவுட் உற்சாகம் ஒன் பிகம் நெக்லிஜென்ட் இன் இஸ் ஒர்ஷிப். உற்சாகம் குறைஞ்சிச்சுன்னா முதல் பகவானோட பக்தி காரியங்கள் குறையுன்னு. முதல் பாயிண்டே உற்சாகம் இல்லைன்னா உதாரணத்துக்கு பார்க்குறோம், ஒரு வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா 16 ரவுண்ட்லேருந்து 8 ரவுண்டாக ஆக்கிட்டேன்னு சொல்கிறாங்க ஒருத்தங்க. இன்னொருத்தங்க வீடு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, அதனாடி ஜபமே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க ஃபேமிலி தான். அதனாடி பகவான் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு, கஷ்டத்திலே அவங்க என்கிட்ட வருவாங்களான்னு. அப்போ விடாமல் பிடிச்சிருக்காங்கன்னா பகவானோட கருணை அதிகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு உற்சாகம் குறைஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன வரும்னு பக்தனோ தகவல் சொல்கிறாரு. சோம்பேறித்தனமோ, அது என்ன மந்தமும் தான் வரும்ன்றாரு. ஏன்னா பக்தி காரியங்கள் நம்ம பண்ணாமல் உற்சாகம் இல்லைன்னா சோம்பி ஒரு இடத்த கிடப்போம், அதில் மந்தமாயிடும். அதே சமயம் இந்த உற்சாகம் வந்துருச்சுன்னா சோம்பேறித்தனமும் மந்தமும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த மந்தம்னு சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு காரியமும் செய்கிறதுக்கு ஆசை இல்லாமல் போகிறது தான் மந்தம்னு சொல்கிறது. இது வந்து ஆத்மாவுக்கு வந்து இயற்கையில் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும், ஆனால் மந்தமாக இருந்தோம்னா இன்னும் ஜட வாழ்க்கையில் அமைஞ்சு போயிடுவோம். அப்படி இருக்கும்போது யார் நாடி பக்தி காரியங்களை செய்ய முடியும்? பக்தி காரியங்களில் வந்து மிக முக்கியமாக வந்து நம்ம டிவோட்டீஸ் வந்து, நான் சுருக்கமாக சொல்றேன், பக்தி நோத்தாக நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த உற்சாகத்தில் வந்து எதுக்காக சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பகவானை குறை சொல்லி பக்தியை குறைச்சிடுறதுதான் காரணமாக இருக்குது. இந்த தமிழில் பழமொழி எல்லாத்துக்கும் பழமொழி சொல்லுவாங்க, நல்லா ஊருக்கு அழைச்சமே பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு கேட்டுக்கிங்களா? பழமொழி ஊருக்கு அழைச்சமே பிள்ளையார் கோயில் ஆண்டி என்ன பழமொழி அர்த்தம் என்ன? ஊருக்கு அழைச்சமே பிள்ளையார் கோயில் ஆண்டின்னா பழமொழி அர்த்தம் என்ன? எல்லாரும் கேட்டுக்கீங்களா அந்த பழமொழி என்ன அர்த்தம்? ஊருக்கு அழைச்சமே பிள்ளையார் கோயில் அவன் ஏமாளி இல்லை, நல்லவனா கூட இருக்கும். அதாவது ஊர் கோடியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், ஒரு ஆண்டி பரதேசி வந்து அந்த கோயிலோரம் திண்ணையிலேயே அங்கே படுத்து கிடப்பாரு. ஊரில் என்ன திருட்டு போனாலும் சரி, ஊரில் என்ன பிரச்சனை, அவன்தான் காரணம். ஊருக்கு எலட்சமே, ஏன்னா வேற யாரையும் சொன்னால் அடிபடி சண்டை வந்துடும். அவனை சொன்னால் யாரும் அனாத பையார் அண்ணாடி, அவனை வந்து எல்லாரும் சொல்லலாம், அவனாக தான் இருக்கும், அவன் தான் சும்மா இருக்கான், அவனை தான் ஊர் கல்ச்சம், அதான் ஊர் கல்ச்சம் பிள்ளையார்கள். அதே மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கிருஷ்ணன் இவ்வளோ கும்பிட்டா என்ன பிரச்சனை, அவர் தான் காரணம். ஏன்னா அவர் வந்து சண்டை போட மாட்டார், கிருஷ்ணன் சண்டை போட மாட்டார். அந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லும் போது உற்சாகம் குறைஞ்சி போகுது. அதனால இப்போ பகவானை வந்து நம்முடைய துன்பங்கள் வந்து நம்முடைய கர்மவினை நாடி வருது. நம்ம என்ன நூற்றுக்கு நூறு உத்தமமா, நம்ம வந்து எவ்வளவோ தப்பு இந்த பிறவிலே பண்ணியிருக்கோம். முந்தின பிறகு கணக்கு கழித்தோம்னா இன்னும் சேர்த்தோம்னா இன்னும் அதிகமாயிடும். ஆனால் கிருஷ்ணர் கருணை நாடி நமக்கு ஏதோ கொஞ்சமாக கொடுக்குறாரு, அதிகமாக தர்றதுக்கு பல குறைய தர்றாரு. ஆனாடி ஒருத்தர் வந்து பக்தியில் வந்து இந்த மாதிரி மனநிலை தான் பக்தன் எடுத்துக்கணும். நான் எவ்வளவோ கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படக்கு எனக்கு வந்து அவ்வளவு கீழ்த்தரமானவன், ஆனால் கிருஷ்ணர் வந்து கருணை நாடி எனக்கு சுருக்கமாக கஷ்டத்தை கொடுத்துருக்காருன்னு. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அம்பு விடுறான், தலையை வெட்ட வேண்டியது, எப்படியோ தலைப்பாகையை மட்டும் தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து நான் எவ்வளவோ அவஸ்தப்படணும், கருணை நாடி எனக்கு கொஞ்சம் துன்பத்தை கொடுத்துருக்காருன்னு பக்தனை ஏற்றுக்கணும். அப்போதான் அவனுக்கு உற்சாகம் வரும், உற்சாகம் குறையாது. இல்லைன்னா நான் பெரிய உத்தமே, நான் உலகத்திலே நம்பர் ஒன் டிவோட்டி, எனக்கு கிருஷ்ணர் இவ்வளோ கஷ்டம், அப்படி பாண்டவர் எங்கேயும் கேட்கலையே, அர்ஜுன எங்கேயும் கேட்கலையே, பஞ்சபாண்டவர் எங்கேயும் கேட்கலையே, குந்திமாராணி எங்கேயும் கேட்கலையே, அவங்க நம்பர் ஒன் டிவோட்டின்னு எங்கேயும் கிளைம் பண்ணலையே. ஆனால் உற்சாகம் குறையாமல் இருக்கணும்னா நான் எந்த நிலையில் இருக்கேன், ஏன் தகுதி என்ன, நான் எந்த அளவுக்கு பொருத்தமானவன், எனக்கு எவ்வளோ, அந்த மாதிரி. இது வந்து உற்சாகம் வந்து இந்நேரம் குறைஞ்சிடாமல் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி. பக்தி உணவத்தால் சொல்கிறோமோ, உற்சாகம் குறைஞ்சிச்சுன்னா சோம்பேறித்தனமும் மந்தமும் வரும். மந்தம்னா எந்த வேலையும் செய்யாமல் முடங்கி கிடக்கிறது. அதே மாதிரி சோம்பேறித்தனம் வந்து ஐடில் மைண்ட் டெவில்ஸ் போட்டுன்னு வாங்க, சோம்பேறி மனசு வந்து சாத்தானோட கோட்டைன்னு சொல்லுவாங்க, எல்லா கெட்ட எண்ணங்களும் பூந்துடும். கிருஷ்ண சேவையில் ஈடுபட்டு இருக்கிற மட்டும்தான் இதெல்லாம் தூரம் இருக்கும். கிருஷ்ண சேவை விட்ட மறுகணமே எல்லாமே வந்து குடியேறிடும். திருப்பி மனசு வந்து பெருமனையை விட முடியாது, அது எந்நேரமும் அதில் மாட்டிக்கிடும். அதனாடி பக்தியில் வந்து முதல் குணம் வந்து உற்சாகம், இந்த பக்திக்கு சாதகமானது. இன்னொன்று வந்து ரெண்டாவது வந்து நிச்சயம், நிச்சயம்னு சொல்கிற நிச்சயம் நான் உறுதி, கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை. எந்த நேரத்துலையும் கிருஷ்ணர் என்னை காப்பாற்றுறாரு, அதான் மெயின் நம்பிக்கை. பிரபுபாத அவர் இடத்துல சொல்ற அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு, பகவத்கீதை ஸ்லோகத்தை சொல்லிட்டு, இது இது பண்ணால் மனுஷன் வந்து அமைதியாக சாந்தமாக இருக்க முடியும்னு. மூணே பாயிண்ட் தான் அந்த ஸ்லோகத்தில் இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்லோகம். போக்தாராம் எக்க தபசாம், போக்தாராம்னா அனுபவிப்பாளர், எக்க தபசா எல்லாத்தையும் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறார் ஒருத்தர் தான். போக்தாராக இருக்கிறதா சர்வலோக மகேஸ்வரம், எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர். சுக்ருதம் சர்வபூதானா, சுக்ருதம் கிருதத்துக்கு ரொம்ப உற்ற நண்பன் வந்து எல்லா உயிரினங்களுக்கும் அவர் தான். யாத்வாமாம் சாந்தியும் இருச்சது, இதை யார் புரிஞ்சுக்கிட்டானோ அவனுக்கு அமைதி கிடைக்கின்றாரு. இன்னைக்கு நம்ம மனசில் குழப்பம் இருக்குன்னா இந்த மூணு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிறா நாடி, எல்லாத்தையும் அனுபவிக்கிற அவர் தான். நான் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறேன் என்னடி முடியாது, எல்லா விஷயங்களும் உண்மையில் அனுபவிக்கிறவர் பகவான் தான், எல்லாத்துக்கும் உரிமையாளர் அவர் தான், நான் உரிமையாளர் கிடையாது. அண்ணாடி நான் உரிமையாளர் இல்லைன்றப்ப வந்தாலும் போனாலும் நான் கவலைப்படுறதில்ல. நான் அனுபவிப்பாளர் இல்லைன்றப்ப நான் உலக விஷயம்லாம் நான் அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேன். ஏன்னா நான் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது. பகவான் தான் ரியல் என்ஜாயர், உண்மையான அனுபவிப்பாளர் அவர் தான். அண்ணாடி நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற நாடி தானே எனக்கு எல்லா பிரச்சனையும் வருது. அண்ணாடி பகவான் தான் ஒரே என்ஜாய், நான் அனுபவிப்பாளர்னு எடுத்துக்கிடையில நான் எதையும் அனுபவிக்கணும்னு நினைக்க போறேன் இல்லை. அண்ணாடி மனசு தெளிவாக இருக்கு, எனக்கு எது கிடைச்சாலும் நான் ஏற்றுட்டு போகிறேன். ஏன்னா நான் என்ஜாய்மெண்ட் பண்ணுறாள் இல்லை. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் பாஸ் கிடையாது, எல்லாரும் நான் அடக்கி ஆளணும்னு நான் நினைக்கல. ஏன்னா ஒரே அடக்கி ஆளக்கூடியவர் அவர் தான் ஈஸ்வரன்னா, கட்டுப்படுத்தக்கூடியவர் பகவான் தான், நான் இல்லை. அண்ணாடி எனக்கு அந்த கவலையும் இல்லை, எல்லாத்துக்கும் அவர் தான் கடவுள். அது மட்டும் இல்லை, சுக்ருதம் சர்வபதன், நான் யாருக்கும் நல்லது செய்ய முடியாது, அவர் தான் உண்மையிலேயே நல்லது செய்ய முடியும். நான் செய்கிறது வந்து கருவியாக இருந்து அவர் சார்பாக செய்கிறேன், அவ்வளவுதான். யாருக்காவது நான் நல்ல சந்தோஷத்தை நல்லது செய்ய முடிஞ்சதுன்னா நான் செய்யலை. பகவான் வந்து கருணை நாடி, அவர் வந்து சுக்ருதம் சர்வபதானம், மற்ற உயிருக்கெல்லாம் வந்து நல்லது செய்கிற ஒரு பாக்கியத்தை வந்து என் மூலமாக செய்கிறார். ஆனால் உண்மையில் அவர் தான் நல்லது செய்கிறார். சுக்ருதா ஹிருதயத்துக்கு நல்லது சொல்கிறார். இந்த மூணையும் யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து அமைதி கிடைக்குன்றாரு. எந்த நேரத்திலையும் யாரும் டென்ஷன் ஆக முடியாது. பிரபுபாதா இதை ஸ்கோர் பண்ணி சொல்கிறாரு. அந்த மாதிரி பக்தியில் வந்து பகவானை முழுவதும் உறுதியாக நம்புகிறவங்க வந்து இந்த மூணு குறிக்கோளும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிச்சயம், நிச்சயம்னா ரெண்டாவது உறுதி, முழு உறுதி. ஏன்னா நான் அனுபவிப்பாளரில், நான் பாஸ் கிடையாது, நான் வந்து நலம் உரிமையும் கிடையாது. நான் யாருக்கும் நான் நல்லது செய்ய முடியாது. பகவான் சேங்ஷன் பண்ணலைன்னா நான் யாருக்கும் நல்லது செய்ய முடியாது. பகவான் சேங்ஷன் பண்ணால் அவர் கருவியாக இருந்து நான் செய்ய முடியும். ஆனால் இந்த மூணை ஒவ்வொரு பக்தரும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்ன கிடைக்கும்? நிச்சயம், உறுதி, நம்பிக்கை உண்டாகும் பகவான்கிட்ட. ஆனாடி பொருள் நம்ம யார் கட்டுப்பட்டாலும் சரி, கட்டுப்படலைனாலும் சரி, நம்ம அனுபவிச்சாலும் சரி, அனுபவிக்கலைனாலும் சரி, அதே மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு வந்து மிக முக்கியமாக வந்து பகவான் தான் எல்லாத்துக்கும் உரிமையாளர். நம்ம வந்து ஒரு சேவகனாக இருந்தால் அவருக்கு செய்கிறோம்னு சொல்கிறோம். அது காரணத்தினாடி இந்த நம்பிக்கை வந்து ரெண்டு வகையில் வருது. ஒன்று வந்து சாஸ்திரங்கள்லேருந்தும், இன்னொன்று வந்து பகவான்கிட்ட வந்து பக்தர்கள் மூலமாக வருது. நம்ம வந்து பகவானை நேரடியாக தெரியலினாலும் அவங்க உறுதியான பக்தர்கள் மூலமாக நமக்கு நம்பிக்கை உண்டாகுது. இல்லை சாஸ்திரங்களை படித்து அதை விரித்து சொல்லும்போது நமக்கு உண்டாகுது. உதாரணத்துக்கு பிரபுபாதா வந்து பகவானை பற்றி சொல்கிறதும் ஒரு வாழ்க்கையும் நம்ம பார்த்தனாடி நமக்கு பகவான்கிட்ட வந்து உறுதியான நம்பிக்கை வருது. ஏன்னா அவர் வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்குறோம், எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எவ்வளவோ சிரமம் படுறாரு, ஆனால் எந்த காலத்திலும் உறுதி விழுது. பாகவதம் படிக்கிறோம், பஞ்சபாண்டவர்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க, கடைசி வரைக்கும் பக்தியில் அவங்க விடலை. அதே மாதிரி குந்தி மகாராணி பார்க்குறோம், குந்தி மகாராணியோட பிரார்த்தனைகள், வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டாலும் நம்பிக்கை குறையலை பகவான்கிட்ட. அந்த நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், உறுதி குறையலை. அந்த மாதிரி சாஸ்திரங்கள் தான் நமக்கு வந்து முக்கியமாக, சாஸ்திரங்களும் பக்தர்களும் பகவான்கிட்ட வந்து உறுதியான பக்தியை உண்டாக்க உதவுது, இது நிச்சயம். ரெண்டாவது வந்து பக்திக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆறாவதுல முதல் என்னது? உற்சாகம். ரெண்டாவது நிச்சயம்னா என்னது? முழு நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ், உறுதி. அந்த மாதிரி நிறையா பக்தி வினோதாக சொல்லியிருக்காரு, நான் நிறையா சொல்ல முடியலை. அன்னாடி பின்னாடி இன்னொரு நாள் தனித்தனியாக ஒவ்வொன்றும் சொல்லணும். அன்னாடி டிவோட்டிஸ் வந்து எந்த காலத்துலேயும் வந்து அந்த மாதிரி இந்த உற்சாகத்தையும் பகவான்கிட்ட உறுதியும் இருக்கக்கூடாது. மூணாவது வந்து பேஷன்ஸ், அமைதி, தைரியம். தைரியன்றது நம்ம தமிழில் வேற அர்த்தம், ஆனால் சான்ஸ்கிரிட்டில் வந்து பொறுமை. எல்லா நிலையிலையும் பொறுமையாக இருக்கணும். அதாவது ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக தேவைன்னு பக்தி வினோத் தாகூர் சொல்கிறாரு. யார்கிட்ட வந்து இந்த பொறுமை இருக்கோ அவங்க தான் தீரனில் ரொம்ப உறுதியானவனு சொல்கிறாங்க. இந்த குணம் இல்லாதனாடி நிறையா பேருக்கு வந்து சஞ்சலமாகறாங்க அடிக்கடி. அவங்க யாரும் வந்து சஞ்சலமாக இருக்காங்களோ அவங்க நாடி எந்த வேலையும் செய்ய முடியாது உருப்படியாக. ஃபஸ்ட்டு அவங்க யார்கிட்ட வந்து பொறுமை இருக்கோ அவங்க வந்து அவங்களே கட்டுப்படுத்தி உலகம் முழுவதுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால்தான் உபதேச மத முதல் ஸ்லோகத்திலேயே யார் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து சொல்கிறாரு, பொறுமையாக வந்து புலன்களோட மொதல் வெளியெதிரியிட்ட பொறுமையாக இருக்கிறவோட மொதல் உள்ளெதிரியிட்ட பொறுமையாக இருக்க கற்றுக்கணும், அதை பொறுத்துக்க கற்றுக்கணும். வெளியெதிரியாவது சமாளிச்சிடலாம், உள்ள உள்ள எதிரி தான் பெரிய கஷ்டம். வாக்கோ வேகம், வாக்கு மனசு சொல்லு கோபம் குரோதம் உதர அபஸ்தா, இந்த ஆறையும் கட்டுப்படுத்தணுன்றாரு. அதை முத பொறுமையாக கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதனாடி இந்த வாக்கு இந்த ஆறு கட்டுப்படுத்தணும் முதல் ஸ்லோகம் சொல்கிறார். அதே மாதிரி பகவத்கீதையில் வந்து சொல்லும்போது தாம் திதி சஷ்வா பாரதான்றாரு, பொறுத்து போன்றார். ஏன்னா புலன்களோட வேகத்தை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாரு, அதாவது பொறுத்து போகிறது. சைதன்ய மகாப்பிரபுன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி, என்ன சொல்கிறார் பொறுத்து போகிறதுக்கு, திருநாத் அபி சுனிசேனா தரோர் அபி சகிசுனா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாகரி, அதாவது புள்ள காட்டிலும் பணிவாகவும் மரத்தை காட்டிலும் பொறுமையாகவும் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கீர்த்தனியா சதாகரி, சதா பகவான் நாமத்தை சொல்ல முடியும்னு சொல்கிறாரு. இல்லைனா மனசில் ஒரு வேகமும் கோபமும் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு குணம் வந்துடுச்சுனாலும் பொறுத்து போலைன்னா முதல் அடிபடுறது பக்தி தான். ஏதோ ஒரு குணம் வந்து நம்ம கட்டு பொறுத்துக்கிடாமல் வெளியே அவுட் பஸ்ட் ஆச்சுன்னா, அவுட் பஸ்ட்னா வெளியே வெடிச்சிச்சுன்னா முதல் பாதிப்பு பக்தி தான் பாதிக்கப்படும். ஆனால் சைதன்ய மகாப்பிரபு சொல்கிறாரு பொறுத்து போகிறதுக்கு, அதுக்கு உதாரணமும் சொல்கிறாரு, புள்ளையும் மரத்தையும் காட்டுறாரு. புள்ள மிதிக்க மிதிக்க பணிந்து கொடுக்குது, அன்னாடி மதிச்சு பணம் போனவொன்னு நிமிந்து கொடுக்குது, அது நிமிந்து நின்று உடஞ்சு போகும். அவன் பணிஞ்சு கொடுக்குற நாடி போன பிறகு நிமிந்து நிற்குது. அதே மாதிரி மரம் பொறுமையாக இருக்கு வெட்ட வெட்ட, இதே மாதிரி பொறுமை வேணும். கலியுகம் யாருனாலும் படப்படன்னு பேசிடலாம், யாருனாலும் படப்படன்னு கோவப்படலாம், நம்மளும் பண்ணுறோம். மற்றவங்க குறை சொல்ல முன்னாடி நம்ம ஒழுங்கான்னு பார்க்கணும், நம்ம எத்தனை பேர்ட்ட கோபமாக பேசுகிறோம், நம்ம எத்தனை பேர்ட்ட படப்படன்னு இருக்கோம். ஆனால் இந்த பொறுமை பணிவும் இதுவும் வேணும், கருணையும் வேணும். கருணை இருந்தால் பணிவும் பொறுமையும் வரும். சில சமயம் நம்மளாம் அப்படி தானே இருந்தோம், ஏதோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ ஒன்றும் நம்ம ரொம்ப ஒழுங்கில்லை, கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம பொறுமை வேணும். ரெண்டாவது வந்து சைதன்ய மகாப்பிரபு வரலாறு பார்த்த மாதிரி ஜகாய் மத்தாய் அவங்கள எப்படி மாற்றினாரு, அதே மாதிரி பொறுமையும் இது வேணும். அதைத்தான் பேஷன்ஸு தைரியம்னு சொல்கிறாரு. முத வந்து பக்திக்கு ரொம்ப சாதகமாக வேண்டியது வந்து, பக்தனுக்கு வேண்டியது வந்து முத வந்து உற்சாகம், ரெண்டாவது வந்து என்னது இதில் என்ன சொல்கிறாரு இச்சையா, மூணாவது தைரியம்னா நம்ம போல்டாக இந்த தைரியம் கிடையாது, பொறுமை. சயின்ஸ்கிரிட்டில் வந்து தைரியம்னா பொறுமை. இந்த மூணு வந்து ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி நம்ம டெவலப் பண்ணிட்டு வரணும் நம்ம பக்தியில் வந்து. ஏன்னா நீங்கள்லாம் நீண்ட காலம் ஜெபம் பண்ணுறீங்க, நிறையா பேர் தீட்சை வாங்கியிருக்கீங்க, சில பேர் ஷெல்டர் வாங்கியிருக்கீங்க, ஆனால் இந்த மாதிரி பக்தி வாழ்க்கையில் நிலச்சி நீண்ட காலம் வரணும்னு விரும்புகிறவங்க வந்து இந்த பக்திக்கு சாதகமான இந்த விஷயங்களையும் அனுசரிக்கணும், பக்திக்கு சாதகமானதில். ஏன்னா இப்போ நம்ம பக்தர்களோட நம்ம பேசும்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சஞ்சலாகிறோம், நம்ம வந்து சஞ்சலம் பார்க்குறதுக்கு வந்து முக்கியமாக வந்து பக்தியை வந்து அழிச்சிரும். முதல் வந்து சொன்னோமா உற்சாகம் இல்லைன்னா சோம்பேத்தனமும் இது என்ன வரும், மந்தமும் வரும். சோம்பேத்தனமும் மந்தமும் வந்து சாதாரண உலக காரியங்கள் கூட ஒழுங்காக செய்ய விடாதனாடி மந்தமாகி போயிடும். ரெண்டாவது வந்து நிச்சயம், அதாவது உறுதி இல்லாத நாடி எத்தனையோ காரியங்களை விட்டுடலாம். மூணாவது பொறுமை இல்லாத நாடி, பொறுமை இல்லைன்னா படக்குன்னு கோபம் வந்துடும். ஆனாடி கலிகாலத்தில் அதுவும் ரொம்ப முக்கியமாக பொறுமை வேணும், கலினாலே சண்டை வரும்னு அர்த்தம், சண்டை சச்சரவுன்னு. வேண்டாததுக்கெல்லாம் சண்டை சச்சரம் வந்துடும், சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை சச்சரம் வந்துடும். அது வெளியே உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, பக்தர்களுக்கு இடையிலையும் வந்துடும். வெளியே உள்ளவங்க சண்டை சச்சரம் போட்டால் கூட பரவாயில்ல, ஏன்னா அது வந்து வெறும் ஜட வாழ்க்கை விஷயம். ஆனால் பக்தர்கள் சண்டை போட்டால் அது அபராதமாக முடியும், அபராதம் வந்து பக்தியை அழிச்சிடும். ஆனால் இதில் ஒவ்வொன்றும் வந்து இந்த ஃபாலோ பண்ணலைன்னா பக்தி அழியும். ஆனாடி தான் ரூப கோஸ்வாமி விளக்கி சொல்லியிருக்காரு, பக்தி வினோத் தாகூர் வந்து இந்த 10 விஷயத்துக்கு 12 விஷயத்துக்கு மட்டும் தனி புக்கு எழுதியிருக்காரு. ஆனாடி மூணாவது வந்து நான் ஒவ்வொன்றும் இது பாதி புக்கு அதான் இருக்குது, என்னாடி ஒவ்வொன்றுக்கும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நேரம் பட்டாது, மேபி பின்னாடி ஒரு நாள் ஏதாவது தெளிவாக சொல்லணும். அடுத்து மூணாவது வந்து தத்தத் கர்ம பிரவர்த்தனை, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பக்தி காரியங்களுக்கு சாதகமான செயல்களை செய்யணும். முதல் மூணாவது நின்றக்கூடாது, நான் பொறுமையாக இருக்கேன், நான் வந்து இது பண்ணுறேன், தைரியமாக இருக்கேன், அதாவது பொறுமையாக இருக்கேன், அந்த மாதிரி உறுதியாக இருக்கேன், உற்சாகமாக இருக்கேன், ஆனால் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க எவ்வளோ அதிகபட்சம் பக்தி காரியங்கள் முடியுமோ அவ்வளோ பண்ணணும். தத்தத் கர்ம பிரவர்த்தனை, பக்தி காரியங்களை ஒவ்வொருத்தரும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யணும். இங்கிலீஷில் ஒரு பழமொழி நான் கேட்ட ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரி லேசினஸ்னா வேலை செய்யாமல் இருக்கிற சோம்பேறி இல்லை. யார் ஒருத்தர் வந்து தன்னுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டிக்கு சர்வீஸ் பண்ணலையோ அவங்க தான், அவங்களும் லேசி தான். அதாவது பக்தி காரியங்களையும் தன்னாடி எவ்வளவு அதிகபட்சம் செய்ய முடியலையோ அவங்களும் லேசி தான். 70 வயசு வரைக்கும் 80 வயசு ஆனாலும் நான் இன்னும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறேன், இன்னும் நான் வந்து குடும்ப பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டே இருந்தா அதுவும் லேசினஸ். ஏன்னா அந்த மூணுக்கும் சப்போர்ட் வந்து இது வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், உற்சாகம் தைரியம், அதே மாதிரி இந்த இன்னொன்று என்னது நிச்சயம், இந்த மூணை வச்சு இந்த காரியத்தை பக்தி காரியங்களை செய்ய ஆரம்பிக்கணும். தத்த கர்ம பிரவர்த்தனை நாலாவது சொல்கிறாரு, பக்தி காரியங்களை வந்து யார் ஒருத்தர் வந்து சீரியஸாக செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க நாடி தான் முக்கியமாக வந்து பக்தி காரியங்களில் இந்த மூணு குணத்தையும் பயன்படுத்தி செய்யணும். எதுக்காக அந்த முதல் மூணு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மூணு இருந்தால் தான் பக்தி காரியங்கள் வந்து சுலபமாக செய்ய முடியும். அது மட்டும் இல்லை, பக்தர் சொல்லும்போது இந்த பக்தி சேவைகள் வந்து ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டு இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அண்டர் கைடன்ஸும் இருக்கணும். மனமான போக்கில் நான் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு அது பக்தி காரியம்னு செய்யக்கூடாது, பக்தி காரியங்கள் வந்து கைடன்ஸ்லையும் இருக்கணும். அதனாடி பாகவதத்துலேருந்து கோட் பண்ணுறார், உத்தவர் வந்து கிருஷ்ணன் வந்து உத்தவருக்கு சொன்னதை வந்து அந்த மாதிரி யாருக்கு வந்து உறுதியான நம்பிக்கை இருக்கோ என்னுடைய லீலைகளில் அவங்க வந்து தொடர்ந்து என்னோட போல்ச்சி என்னோட மகிமையை பாடிட்டு இருக்காங்க, அதே மாதிரி என்னை வழிபடுறதில் எந்த விதமான தயக்கமும் அவங்களுக்கு கிடையாது, அவங்க வந்து அருமையான பாடல்கள் நாடி என்னை புகழ்ந்து பாடுறாங்க, என்னுடைய பக்தி சேவைக்கு வந்து ரொம்ப மரியாதை தர்றாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய முழு உடலுக்கும் நமஸ்காரம் பண்ணுறாங்க, அதே மாதிரி என்னுடைய பக்தர்களுக்கும் ஃபஸ்ட் கிளாஸு சேவை பண்ணுறாங்க, அதே மாதிரி என்னோட எல்லா உயிரினங்களையும் வாழ்கிற என்னை வந்து மதிக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க வந்து சாதாரண மற்றும் உடல்நிலை எல்லாத்தினாலும் என் பக்தி சேவை செய்கிறாங்க, என்னுடைய வார்த்தைகள்லாம் அவங்க வார்த்தைகள்லாம் என்னுடைய குணங்களை வந்து வெறிச்சு சொல்லுது, அவங்கள மனசை வந்து எனக்கு அர்ப்பணிக்கிறாங்க, அதே மாதிரி உலக ஆசைகளையெல்லாம் துறக்கிறாங்க, அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை பூரா எனக்கு வந்து அர்ப்பணிக்கிறாங்க, அதே மாதிரி புலனின்ப விஷயங்களையும் புலனின்ப சந்தோஷங்களையும் துறக்கிறாங்க, அதே மாதிரி எது எது தானமோ தவமோ ஜபமோ விரதமோ தவங்களோ இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சாலும் என்ன அடைகிறதுக்காக தான் அந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து இப்படி இயற்கையாகவே என் மேலே அன்பு செலுத்துகிறாங்க, யார் என்ன குறிக்கோள் வந்து என்னோட பக்தனுக்கு இருக்க முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை வந்து பக்தி வினோத் தாகூர் கோட் பண்ணுறாரு. இது வந்து பக்தி வினோத் தாகூர் வந்து பாகவதத்துலேருந்து 11வது காண்டத்தில் வந்து கிருஷ்ணர் உத்தவருக்கு சொன்ன வந்து சொல்கிறாரு, அதாவது பக்தியில் வந்து உறுதியாக இருக்கவங்க என்னென்ன மாதிரி சேவைகள்லாம் செய்வாங்கன்றதுல உதாரணம் சொல்லுது. பாவகீதையிலையும் இந்த மாதிரி சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து பாவகீதையிலையும் சொல்கிறார், என்னை வந்து முழு முதல் கடவுளை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க வந்து பதிலேமாம் சர்வபாவேன பாரதான்றாரு. அவங்க வந்து எல்லா பாவனைகள்லையும் எனக்கு வந்து சேவை செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நாலாவதாக பக்தி காரியங்களில் வர்றது வந்து ஒரு பக்தன் வந்து எல்லா வகையிலையும் பக்தி சேவை செய்யணும். அதுக்கு தான் கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கு சொல்லும்போது ஒவ்வொன்றும் சொல்கிறாரு இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து பக்தன் வந்து என்னுடைய போல தவிர வேறு எதுவும் பேச மாட்டான். அதே மாதிரி எனக்கு வழிபாடுறதுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. அதே மாதிரி அருமையான பாடல்கள் நாடி என்னை புகழ்ந்து பாடுறான். என்னுடைய பக்தி சேவைக்கு வந்து மிக மதிப்பு தர்றான். இப்படி ஒவ்வொன்றும் சொல்கிறாரு. எப்படி நமஸ்காரம், எப்படி பாடுறது, எப்படி இது பண்ணுறது, என்னோடய குவாலிட்டியை எப்படி சொல்கிறது, பக்தருக்கு எப்படி சேவை செய்கிறது, எப்படி உலக விஷயங்களை திறக்கிறது, உலக ஆசைகளை திறக்கிறது, புலன்மை உலக புலன்மைகளை திறக்கிறது, எல்லாமே பக்தி இந்த சேவைகளில் அடக்கம். இதைத்தான் தத்தத் கர்ம பிரவர்த்தனைனான்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பகவான் வந்து சொல்லும்போது நம்ம பக்திக்கு சாதகமான விஷயங்களை எடுத்து குருவோட கட்டளைப்படியும் வழிகாட்டுதல் கீழியும் ஒழுக்க நெறிகளுக்கு உட்பட்டும் செய்யணும். அதே மாதிரி ஒழுக்க நெறிகளுக்கு விடுபட்டு நான் பக்தி காரியம் செய்கிறேன்னு என் மனம் போல செஞ்சேன்னா அது பக்தி காரியங்களை வராது. இல்லை கைடன்ஸ் இல்லாமல் செஞ்சாலும் அது பக்தி காரியங்கள் கணக்கில் வராது. அந்த மாதிரி இன்னொன்று வந்து சைதன்ய சதாமதத்தில் வந்து கிருஷ்ணராஜ கவிராசுக்காக வந்து எழுதியிருக்காரு 64 ஐட்டம் எதெல்லாம் வந்து பக்தி ரசாமத சிந்தனிலேருந்து ரூபகோசாமி துணியிருக்காரு. பக்திக்கு பாதகமான தத்த பிரவர்த்தனான்றதுக்கு விளக்கம் சொல்கிறார். 64 பக்தி சாதகமான விஷயங்கள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நியூஸ் லெட்டர்லாம் அடிக்கடி போட்டிருக்கோம். கிருஷ்ணராஜ கவிராஜ கோசாமியும் அந்த ஆக்டிவிட்டிஸை பற்றி சைத்தன்ய சதாமதத்தில் எழுதியிருக்காரு. அன்னாடி நம்ம அது பெரிய டாபிக். 64 சேவைகளும் வந்து பக்தி வினோத் தாகூர் வந்து தொகுத்து கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம முதல் குருவை ஏற்கிறதுலேருந்து டீச்சர் வாங்குறது வந்து அவருக்கு சேவை செய்கிறதுலேருந்து ஆன்மீக குருட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்குறது, அப்புறம் அதே மாதிரி முந்தின ஆச்சாரங்கள் வழிபடி நடக்கிறது, அதே மாதிரி கிருஷ்ணனோட திருப்திக்காக எல்லாம் செய்கிறது, கிருஷ்ணோட திருப்திக்காக எல்லாம் செய்கிறது, எல்லாரும் வந்து புனிதமான இடங்களில் வசிக்கிறது, அந்த மாதிரி அதிகம் சேர்க்காமல் இருக்கிறது, ஏகாதசி நாளில் விரதம், அந்த மாதிரி 64 இது வந்து இதில் சொல்லியிருக்காரு. பத்து தகவல் திரும்ப சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த தத் கர்ம பிரவர்த்தனை இந்த காரியங்களை செய்யும்போது இந்த பக்திக்கு உட்பட்டு செய்கிற மாதிரி பார்க்கணும். இது பூராமல் பெரிய டாபிக். நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். அது போக நீங்கள் வந்து உபதேசம்னு பிரபுபாதத்தினால 2வது ஸ்லோகம் 3வது ஸ்லோகத்தோட விளக்கம் எடுத்து படிக்கலாம். 5வது வந்து சங்க தியாகா. முதல் 4 என்ன வரிசையா? உற்சாகா, திஷையா, தைரியா, தத்தத் கர்ம பிரவர்த்தனா, 5வது சங்க தியாகம். சங்க தியாகம்னா என்னது? சங்கனுங்க யார சொல்றாரு? வேண்டாத சகவாசத்தை தியாகம் பண்ணணும். பக்தியில் சீரியஸாக இருக்கிறவங்க வந்து வேண்டாததை தியாகம் பண்ணணும். வேண்டாதுன்னா எது? வேண்டாத எது? பக்தர் அல்லாத யார்? பக்தர் இல்லாதவங்க, பக்தி ஏற்கக்கூடாதவங்க, உலக விஷயங்கள் அதிகம் மூலி இருக்கிறவங்க, அது மட்டுமா? அப்புறம் மனுஷன் மட்டும் இல்லை, வேற யாரு? எத்தனையோ விஷயம் இருக்கு பக்திக்கு ஆகாத விஷயங்கள். நான் எந்த மனுஷனோடையும் பேசல அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் பக்திக்கு ஆகாத நிறைய விஷயங்களில் நம்ம ஈடுபடுறோம். எப்படி? டெய்லி டிவி பார்க்குறோம். அசத்சங்கம்னா மனுஷனோட மனுஷன் வேண்டாம் பேசுகிறதா அதுன்னு இல்லை, அதை தூண்டி விடக்கூட அனைத்துமே தான். நியூஸ் பேப்பரு, மேகசின், படங்கள், சினிமா, அதே மாதிரி எல்லாமே வந்து சங்கம்தான். அசத்சங்கம், அசத்சங்கம்னா சத்தியம் இல்லாத ஒன்று, நிலை இல்லாத ஒன்று. இதோட விளைவு என்னென்னா நம்ம பக்திக்கு செலவழிக்க வேண்டிய இதை வந்து இந்த அசத்சங்கம் வந்து சாப்பிட்டு போயிடும். சத்தியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்தியில் கஷ்டப்பட்டு சேகரித்த நம்முடைய பலனை பூராம் பலத்தையும் இந்த அசத்சங்கம் வந்து விட்டுரும். உதாரணத்துக்கு கீரை விழுந்த பானையில் நம்ம நீர் சேர்த்தோம்னா நீர் வடிஞ்சு ஓடிடும். நம்ம திருப்பி திருப்பி நிரப்போம், பானம் எம்டி ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம ஜபம் பண்ணுறோம், கோயிலுக்கு வரோம், பாவனம் கேட்குறோம், பௌஜி கேட்குறோம், சேவை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். செஞ்சுட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு போயிருக்கோம், ஒரு அஞ்சு ட்ராப்பு தண்ணியாக ஏதோ சேர்த்துட்டு, அஞ்சு ட்ராப்பு தான் சேர்க்குறோம். நம்மளாம் பானை நிறைய தண்ணிலாம் சேர்க்கறது இல்லை, ஏதோ கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம். அதை கொண்டு போய் அந்த பானை ஒரு கீரல் இந்த பானை எடுத்து ஒரு கீரல் போட்டு விட்டா தண்ணி வடிஞ்சு போகுது. அதே மாதிரி அங்கே டிவியில் போய் உட்காந்தனா அப்படியே ட்ரைன் அவுட் ஆகிடும். இந்த எந்தூசியாசம் மொதல் போயிடும். நம்ம மனசில் உள்ள ஆர்வமும் உற்சாகமும் ஒரு நொடியில் கலைஞ்சு போகும். நம்ம டிவி முன்னாடி உட்காந்து எதை பார்த்தாலோ, இல்லை இன்டர்நெட் பார்த்தாலோ, நியூஸ் பேப்பர் பார்த்தாலோ. ஆனால் இது பூராமே அசத்சங்கத்தில் உண்டு. அசத்சங்கத்யாகம் ஏ வைஷ்ணவ ஆச்சாரான்னு மகாபிரபு சொல்கிறார். அசத்சங்கத்யாகம் நீங்கள் இப்போ நிறையா பேரோட பிரச்சனை வந்து இந்த அசத்சங்கத்தை விடாது. அசத்சங்கத்தில் பெரிய பிரச்சனை என்னன்னா சொந்தக்காரங்க. எப்படி நான் சொந்தக்காரங்களை விட முடியும்? இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, இல்லை பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ். காந்தி சொல்லியிருக்கார், கஸ்டமர் இஸ் காடுன்னு. அதனாடி கஸ்டமர் கடவுள், அவரை எப்படி நான் இது பண்ணுறது? அதனாடி அசத்சங்கம் வந்து பல வகையில் டிவோடிஸ் வரும். நீங்கள் வெளி உலக வாழ்க்கையில் இருக்கிறீங்க, ஒன்று திறமை இருந்தால் அவங்கள டிவோட்டியாக மாற்றுங்க, இல்லை ஜென்டலாக எஸ்கேப் ஆகுங்க. சண்டை போடாதீங்க, ஏன்னா பின்னாடி அவங்க டிவோட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை போட்டிங்கன்னா டிவோட்டியாக என்றைக்குமே ஆக மாட்டாங்க. அதான் நான் வேடிக்கை வச்சுலேன், கயிறு இழுப்பு போட்டிய மாதிரி. அவங்க உங்களை இழுத்து போட பார்ப்பாங்க, நீங்கள் உங்களை இழுத்து போட. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க எல்லாம், நம்ம டிவோட்டி சொல்லுவாங்க, வேற வெளியே கல்யாணம் பண்ணுறவங்க போகிறாங்க, பையன் வந்து டிவோட்டியாக இருந்தானா பொண்ணு, அதெல்லாம் பையன் சமாளித்து பண்ணிரு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மாறிடுவான். அந்த பொண்ணு சில என்ன சொல்லிப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்க அவன் மாறிடுவான் அப்படின்னு. ரெண்டு பேரும் பையன் டிவோட்டி, ஒருத்தர் டிவோட்டி, இன்னொருத்த நான் டிவோட்டியாக இருக்கல, கல்யாணம் பண்ணையில ரெண்டு பக்கமும் சொல்லுவாங்க, அவன் மாறிடுவான் அவன் மாறிடுவான். ஆனால் ரெண்டு பேரும் கயிறு இழுப்பு பட்டு உள்ளுக்குள்ளே நடக்கணும், கோல்டு வார் மாதிரி. கோல்டு வார்னால் வெளியே தெரியாது, அவங்க இவங்களை இழுத்து போட பார்ப்பாங்க, இவங்க அவங்கள இழுத்து போட பார்ப்பாங்க, பெரிய போராட்டமே உள்ளே தெரியாது. அந்த மாதிரி கோயிலுக்கு வேணும் அவங்க செரிமாக்கு வாணுவாங்க, இங்கே சாப்பிட வேணும் அவங்க ஹோட்டலுக்கு வாணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனை இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இதுதான் அசத்சங்கத்தில் வந்து உற்றார் உறவினரோ யாரோ முதல் வந்து திறமைசாலியாக நீங்கள் பியூராகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தீங்கன்னா உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி கேமில் இறங்குங்க. உங்கள் திறமைக்கு மீறி கேமில் இறங்குனீங்கன்னா இந்த குத்துச்சண்டையில் நம்ம பலவானாக இருந்தால் இறங்கி குத்துச்சண்டை போடலாம், நம்மளே சோப்பலாங்கியா இருந்தா நம்மளை நாலு குத்து விட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஜட வாழ்க்கையில வந்து யாரு உற்றார் உறவினரா யாருக்கும் இறங்கி நீங்க ரொம்ப உறவு கொண்டாடி அவங்க நிறைய பேர் நான் எல்லாத்தையும் டிவோட்டி ஆக போறேன்னு போய் உங்க நான் டிவோட்டி ஆயிடுவாங்க. நிறைய கண் கூட எல்லாம் பார்த்த நாடி சொல்றேன். அன்னாடிதான் அசத்சங்கன்றதை வந்து அவங்க மோசமானவங்கன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க வெறுக்க வேண்டியது கொஞ்சம். அவங்க ஏன் கிருஷ்ணரே ஏன் சொல்றாரு கடைசி பன்னெண்டாவது கடைசியில் சொல்லும்போது அது என்ன சொல்லுவோம் சொல்ற, இந்த பக்தர் இல்லாதவங்களுக்கு, அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு, பொறாம கண்டவங்களுக்குலாம் இந்த கீதையை சொல்லாதேன்றாரு. ஏன்னா காரணம் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு. அந்த மாதிரி நம்மளும் வந்து நான் வந்து வேண்டான்னு சொல்ல சொந்தக்காரங்க எல்லாத்தையும், ஆனால் ரொம்ப நீங்கள் உளுந்து புரண்டு எழுந்திரிச்சிங்கன்னா நீங்கள் போயிடுவீங்க. அந்த மாதிரி முக்கியமாக வந்து நிறையா பேரோட பிரச்சனை வந்து என்னென்னா இந்த சம்மர் ஹாலிடேஸு, பிள்ளை எங்கே போயிருக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கு. சொந்தக்காரங்க வீட்டில் என்ன பண்ணுது, உங்கள் அம்மா அப்பா கொடுமை பண்ணுறாங்கப்பா, ஒரு படம் காமிச்சாங்களா, ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்களா, ஒரு இது பண்ணாங்களா, நான் எல்லாம் உன்னை கூப்பிட்டு போகிறேன்ப்பா வா. பையனுக்கு அவ்வளோ அசத்தங்கத்தை ஏற்றி விட்டு திருப்பி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தோடனே பையன் தள்ளாடுவான், எங்கே பையனும். இது எல்லார் குடும்பத்திலையும் நடக்கிறது. நான் நல்லா ஒழுங்காக தான் இருக்கேன், என்ன சரி சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்க அனுப்பிச்சி விட்டு. பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், பெரியப்பா வீட்டுக்கு போட்டு, சித்தப்பா வீட்டுக்கு போனேன், மாமா வீட்டுக்கு போனேன், நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா விருந்தாளி வந்து எப்போ மூணு நாள் நாலு நாள் தானே இருப்பாங்க, நாட்டு கவனிச்சு அனுப்பிடுவாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தவொடனே நம்ம படுற பாடு தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை வந்து கொஞ்சம் விவரமாக சொன்னேன். சங்கத்தியாகன்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி யாரும் மோசமானவங்க கிடையாது. உங்கள் திறமையை பொறுத்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து டீல் பண்ணலாம், எல்லாரோடையும் அசோசியேட் பண்ணலாம். பிரபுபாதா தான் சொல்லுவார், நான் அமெரிக்கா போனேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமெரிக்கா வந்துடாதீங்க, ஏன்னா அவர் ஸ்ட்ராங்கான ஒரு நாடு ப்ரீச் பண்ணி எல்லாத்தையும் பக்தராக மாற்றினார். மற்றவங்களாம் போனவங்களாம் பல்ட்டி தலை கூப்பிட பல்ட்டி அடிச்சிருவாங்க. அமெரிக்காவில் போயிட்டு யார் ஷூ போடாமல் இருக்க முடியும், யார் சுருட்டு அடிக்காமல் இருக்க முடியும், யார் மாமிசம் சாப்பிட இருக்க முடியும், ஒரு பெரிய ஒரு இன்னைக்கு அந்த மடம் பெரிய மடம், அந்த மடத்தை சேர்ந்த பெரிய துறவி சொன்னார். பிரபுபாதா அதே அமெரிக்காவுக்கு போனார், எதையும் தொடலை. அதனாடி ஒவ்வொருத்தரும் வந்து சத்சங்கம்ன்ற போது அசசங்கம் தவிர்க்கணும்னா சத்சங்கம் வேணும். முக்கியமாக என்னன்னா மனுஷன் வந்து கல் மண் ஜடம் கிடையாது. ஒரு அசோசியேஷனும் இல்லாமல் கண்ணக்காத மூடி வாய மூடி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அதனாடி அசசங்கம் தவிர்க்கணும்னா கட்டாயம் சத்சங்கம் வேணும். ஒரு பக்தரோடு சேர்ந்து உட்காரணும், பஜன் பாடணும், பாவதம் கேட்கணும், பேசணும், அந்த மாதிரி சேவையில் ஈடுபடணும். அப்போ தான் மனசு வந்து நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா பைத்தியம் பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இப்போ நம்ம திருநெல்வேலியில் சின்ன தின்னாக கட்டி போட்டுறதே இந்த உட்காந்து பேசுகிறதுக்கு தான். இந்த சின்ன தனியாக ஒவ்வொரு ஊர்லேயும் போனீங்கன்னா சின்ன தனியாக போட்டு கட்டி வச்சுருக்கோம். ஏன்னா ஊரில் உள்ளவங்களாம் உட்காந்து அந்த திண்ணையில் 5 பேர் 10 பேர் உட்காந்து பேச என்ன உருப்படாதே பேசுகிறாங்க. அதுக்கு வந்து பகவானை பற்றி பேசலாம், பாவதம் கேட்கலாம், இது பண்ணலாம். அதுக்கு தான் பிரபுபாதம் நம்ம இஸ்கான் அமைப்பை உருவாக்கலாம். அதே மாதிரி ஆசை தான் எனக்கு வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் அந்த மாதிரி நம்ம ஒரு பக்தர் குடும்பம் இந்த மாதிரி செட் ஆச்சுன்னா அப்படி அப்படியே உருவாக்கி எல்லா கிராமங்கள்லேயும் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து மாற்றுதல் தரணும், சத்சங்கம் தரணும். நம்ம தப்பு நம்ம தராததுனாடி அவங்க அசத்சங்கத்தில் மூழ்கிறாங்க. உண்மையிலே யாருக்கு பிடிக்காது? நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் இந்த சினிமா போகிறவங்களாம் பாதி நேரத்தில் எந்திரிச்சு வந்துடுவாங்க போர் அடித்து. இப்போ எப்படின்னு தெரியல, சினிமா தேட்டர் அந்த மாதிரி மிந்திடலாம். அந்த மாதிரி யாருக்குமே அவ்வளோ ஆர்வமோ இதோ கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி ஃபோர்ஸாக உட்காந்துருக்காங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் சத்சங்கமும் பஜனும் கொடுத்தா நீங்கள் பார்க்கலாம். நம்ம கோயிலில் பஜன் பாடி இது பண்ணி இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஈடுபாடாக வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் நம்ம கொடுக்கணும். ஆனால் இதில் சுருக்கமாக அசத்சங்கம் தவிர்க்கணும்னா சத்சங்கம் வேணும். பிரபுபாதம் அந்த அமைப்பு உண்டாக்குனது அதுக்காகண்டிதான், சத்சங்கம். ஆனாடி சமயத்தில் இதை சத்சங்கமாக வைக்கணுன்றக்காண்டி இங்கே உள்ள பக்தர்கள் சமயத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கலாம், அதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஏன்னா சத்சங்கன்றது வந்து அசத்சங்கத்தை தவிர்க்கணும். இங்கே வந்து அசத்சங்கத்துக்கு இடம் இருக்கக்கூடாது, சத்சங்கத்துக்கு இடம் இருக்கணும். அது மட்டும் அந்த மாதிரி பிரபுபாதோட அமைப்பே இந்த கோயில் கட்டினதோட முக்கியமான நோக்கம் வந்து இஸ்கான் அமைப்பை உருவாக்கின நோக்கம் வந்து சத்சங்கம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாடி சத்சங்கம் வந்து வேணும்னா அசத்சங்கத்தை விடணும்னா சத்சங்கம் வேணும். ஆனாடி நீங்கள் பிள்ளைகளை வந்து அங்கே போகாத இங்கே போகாத அது போகாத ஜெயாதன்னு ஒவ்வொன்றா கட்டுப்படுத்தி வச்சு பிள்ளைங்க வந்து என்ன செய்யும், 24 நேரம் சப்ஜெக்டை படிக்க முடியுமா, இல்லை 24 நேரம் தனியாக உட்காந்து அவங்க பாட்டு பாதம் படிக்க முடியுமா, கீதை படிக்க முடியுமா? அதுக்கும் சத்சங்கம் வேணும். அதுக்கு தான் இந்த மாதிரி அமைப்பு. இப்போலாம் வந்து மதுரை இதெல்லாம் ஓரளவுக்கு நிறைய டிவோடிஸ் அவங்க சில்ட்ரன்ஸ் வந்து ஒரு 50-60 சில்ட்ரன்ஸ்க்கு தான் வந்துடுறாங்க. சத்சங்கம் அந்த மாதிரி எடுக்க சண்டே சாட்டர்டே தங்கி சண்டே ப்ரோக்ராம் அட்டன் பண்ண இது பண்ண பரிசா. இங்கே நம்ம உள்ள பக்தர்கள் வந்து கொஞ்சம் ஒழுங்கு முடலான்னு வச்சா நிறையா குழந்தைகள் இங்கே ஒழுங்கு எஸ்கேப் ஆகுறாங்க. இங்கே இன்னைக்கு தான் கொஞ்சம் குழந்தைகள்லாம் பார்க்குறவங்க ரொம்ப நாளாக பார்க்காத ஆள்கள்லாம், ஏன்னா எல்லோரும் எஸ்கேப் ஆகிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்க அசத்சங்கம் இன்ட்ரெஸ்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கிற நாடி சத்சங்கம் வந்து அவங்களுக்கு டேஸ்ட் இல்லாமல் இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி சத்சங்கம் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபடும் போது நிறையா நம்ம இந்த டிவோட்டீஸ் வந்து அதனால தான் நம்ம சத்சங்கம் டூரு இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து யாரோ சொன்னாங்க இந்த நவத்திருப்பதி டூர் போனப்போ நாங்களும் பலத்தோடு போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி போனதில்லைன்னு. நம்ம பக்தரோடு போனோம், பிரசாதம் சாப்பிட்டோம், அந்த மாதிரி ட்ராமா நடித்தாங்க இது பண்ணாங்க, ஆனால் எதுவுமே வந்து பகவானை மையமாக வச்சு செஞ்ச நாடி சத்சங்கமாகவும் பகவானை நினைவு கூடுற மாதிரியும் இருக்குது. அதனாடி நம்மளும் எவ்வளோ முயற்சி செய்கிறோம் அதில் வந்து பக்தர்கள் நீங்களும் எல்லாரும் ஒத்துழைக்கணும். பக்தர்கள் ஒத்துழைக்கும் போது அந்த மனநிலையை புரிஞ்சுட்டு நல்லபடியாக வரணும்னு நினைக்கும் போது உங்கள் நன்மைக்காக தான் இங்கே எல்லாருமே பாடுபடுறோன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சுலபம். அந்த மாதிரி இதில் வந்து அசத்சங்கம் வந்து பெரிய பிரபலம். இன்றைக்கி நமக்கு வந்து நிறையா இருக்கிறதுலேயே பெரிய பிரபலம் வந்து அசத்சங்கம். அன்னாடி தான் இந்த அஞ்சாவது வந்து அசத்சங்க தியாகானே சொல்கிறாரு. முக்கியமாக வந்து அசத்சங்க, அசத்னா பக்தர் இல்லாதவங்க, அவங்க வந்து நம்மளை சுலபமாக வந்து பக்தியிலேருந்து இழுத்துற முடியும். அதே மாதிரி இன்னொன்று வந்து அசசங்கத்தில் பக்தவினோத்தாகர் சொல்கிறது வந்து மிக முக்கியமாக தவறான பழக்கொழக்கங்கள் உள்ளவங்க வந்து ரொம்ப சுலபமாக அவங்க ப்ரெசன்ஸில் வந்து எல்லாத்தையும் கண்டாமினேட் பண்ணிடுவாங்கன்னு, அதாவது அசிங்கம் நமக்கு அந்த பரப்பிடுவாங்கன்னு. எப்படி நோய் தொத்துணும் எப்படி சுலபமாக பரவுதோ, அதே மாதிரி தவறான பாதையில் போன ஒருத்தர் வந்து ஆணோ பெண்ணோ அவங்க வந்து சுலபமாக வந்து நம்மளையும் கீழே தள்ளிட முடியும். நடி அந்த அசசங்கம் வந்து கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாரு. நிறையா டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்கு, நான் அவ்வளோ போக முடியல. அஞ்சாவது வந்து சங்கத்தியாகா சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து ஆறாவது என்னது, சாது விருத்தி. சாதுனா முந்தைய ஆச்சாரிகள் பக்தர்கள், விருத்தினா அவங்களை பின்பற்றுறது, அவங்க நடந்த பாதையில் போகிறது. பக்தன் வந்து பக்தியில் இருந்து எதுவுமே தான் மனமனப்போக்கில் செய்கிறார். முன்னாடி உள்ளவங்க என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் செய்யணும், புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கக்கூடாது. பிரபுபாதர் சொன்ன மாதிரி பௌகிதா அசிட்டிஸ்னாரு, உள்ளது உள்ளபடி சொன்னேனாரு, எதுவும் கூட்டி குறைக்கல. அதே மாதிரி பக்தி பாதையில் போகிறவங்க வந்து சுயமாக எதுவும் செய்யக்கூடாது. முந்தைய ஆச்சாரியர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, எப்படி செஞ்சுருக்காங்களோ அவங்க முறைப்படி நடக்கணும்னு சொல்லி. இது முக்கியமாக காரணம் வந்து சமயத்தில் வந்து பிரபுபாத அடிக்கடி சொல்கிற விம்சிக்கல்னு, விம்சிக்கல்னால் மனமோன போக்கில் யாராவது செஞ்சிட்டோம்னா அதில் நல்லது கிட்ட தெரியாது, நம்ம நாடி செஞ்சதோட பலன் வந்து நம்ம நழுவி உளுந்துடலாம் பக்தி பாதையிலேருந்து. அது நாடி உலக வாழ்க்கையில் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க சுவாபாவத்துக்கேற்ப செயல்படுறோம். ஆனால் சுவாபாவம்னா சொந்த நேச்சர், அது வந்து பக்திக்கு பகவானோட கருணையோடு சேர்ந்து இருக்கா, இல்லை பக்தர்கள் முந்தின ஆச்சாரியர்கள் சொன்னபடி இருக்கான்னு. ஆனால் தான் கீதையில் சொல்லும் போது எத் சாஸ்திரவதியும் உத்சிருஜியா, சாஸ்திர விதியை மீறி செய்கிறவனோட நிலை என்னன்றப்ப அவன் வந்து பகவான் வந்து அதை இது பண்ணலை. அவன் எவ்வளோ தான் திறம்பட செஞ்சாலும் சாஸ்திர விதிக்கு உட்பட்டு செய்யலை, இல்லை முந்தின ஆச்சாரியர்கள் வழி நாடி நடக்கலைன்னா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் தான் பிரபுபாதர் சொல்லும் போது சாது சாஸ்திரம் குரு மூனை பின்பற்றி நடக்கணும்னு சொல்கிறாரு. சாதுன்னு சொல்கிறது எல்லோரும் மதிக்கிற மகான்கள் பக்தர்கள், சாஸ்திரன்றது எல்லோரும் மதிக்கிற சாஸ்திரங்கள், பகவத்கீதா பாகவதம் உபநிஷத் வேதங்கள் வேதாந்தம், குருன்றது வாலிகாட்டி, மூணு பேரும் ஒத்து போகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, மூணில் ஒன்று கிடையாது, சாது சாஸ்திரம் குரு மூணு பேரும் ஒத்து போகணும். அந்த மாதிரி போகும்போது பக்தியில் வந்து ஒருத்தர் வந்து சுலபம் வர முடியும், முன்னேற முடியும். ஆனால் இப்போ ஆரையும் திருப்பி சொல்லுங்கள் பார்ப்போம். மொதல் வந்து உற்சாகம். உற்சாகம்னா என்னது, எந்நிலையிலும் எந்நேரத்திலையும் நம்பிக்கையோடு இருக்கு, நல்ல சந்தோஷத்தோட இருக்கு, உற்சாகத்தை. அடுத்தது நிச்சயம்னா என்னது, நம்பிக்கை, முழு நம்பிக்கை, அறவுற நம்பிக்கை இல்லை. நம்மகிட்ட கொஞ்சம் நம்பிக்கை இருக்கா தான் வந்திருக்கானா, முழு நம்பிக்கை வேணும். மூணாவது தைரியம்னா என்னது, பொறுமை, பேஷன்ஸ், பொறுமை வேணும், எல்லாத்துலேயும் பொறுமை வேணும். நாலாவது தத்துவ கர்ம பிரவர்த்தனைனா அவங்கவுங்களுக்கு உள்ள காரியங்களை வந்து முறைப்படி செய்யணும், பக்தி காரியங்கள். 64 பக்தி காரியங்கள் சொல்லியிருக்க பக்தி ரசாமத சிந்தில, அதே மாதிரி பக்தி காரியங்களையும் முறைப்படி செய்யும்போது தான் இந்த மூணோட பலன் கிடைக்கும். நாலாவது என்னது, சங்கத்தியாகம். என்ன அர்த்தம் சங்கத்தியாகம், நல்லவங்க சங்கத்தையெல்லாம் விட்டுறணும் அதானே. அசசங்கம், பக்தர் இல்லாதவங்க சங்கத்தை, பக்திக்கு உதவாத சங்கத்தை, மனுஷனோ பொருளோ இடமோ இதை பூரா விட்டுறணும். ஏன்னா பக்திக்கு உதவாத அனைத்தையும் விட்டுறணும், அப்போ தான் முடியும். அடுத்து சாது விருத்தி என்ன அர்த்தம்? பக்தர்கள் முந்தின பக்தர்கள் சொன்ன வழியை பின்பற்றி நம்ம போறது. இந்த ஆறும் பக்திக்கு உறுதுணையா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனாடி எப்படியோ ஒரு வகையில் இதில் ஆறில் ஏதாவது ஒன்று வந்து பக்தர்களை வந்து ஈடுபடுத்தணும்னு தான் இந்த பிரபுபாதா வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார். அவர் கருணை நாடி நம்மளும் அது வர்ற பக்தர்களுக்கு பக்குவப்படுறதுக்கு உதவி செய்கிறோம். இதுதான் பக்தியில் வந்து நம்ம பக்தராக இருக்கிற அனைவரும் சாதகமான ஆறு விஷயத்தை ஏற்றுக்கணும். இதில் வந்து நீங்களே ஒவ்வொருத்தரும் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். சுய அது அனாலிசிஸ் என்ன சொல்லு, சுய பரிசோதனை, அது செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட். பரிசோதனை இல்லை, அனாலிசிஸ்னா என்ன சொல்லணும், கொஞ்சம் வித்தியாசம் ஒன்று. அது விமர்சனம் என்ன, அனாலிசிஸ்னா ரிசல்ட்டும் சேர்த்து வரும். சுயமாக தன்னை இது பண்ணி என்னென்ன முடிவுக்கும் வரணும். ஆராய்ச்சியா ஆராய்ச்சி, சரி, சுய ஆராய்ச்சினே எதாவது ஒன்று வச்சுக்கலாம். முக்கியமாக புரியுது செல்ஃப் அனாலிசிஸ்னா ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வந்து இந்த ஆறு குணங்களை நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோன்னு ஒவ்வொருத்தரும் சின்சியராக அவங்கவுங்க முயற்சி பண்ணி பார்க்கணும். இதில் எதாவது வீக்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ண பார்க்கணும். இல்லை அதை கரெக்ட் பண்ணுறக்கு உங்களுக்கு வழி தரலைன்னா சீனியர் டிவோடிஸ்டாக கைடன்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ஹெல்பிங்காக இருக்கும். ஏன்னா எப்படி வந்து உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பக்தியிலையும் எதாவது வீக்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுற மாதிரி சீனியர் டிவோடிஸ்டையோ உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த பிரச்சனையை அப்பப்போ தீர்த்துறணும். நோய் முத்த விட்டுறக்கூடாது. அதே மாதிரி சில பேருக்கு உற்சாகம் கம்மியாக இருக்கலாம், வீட்டு பிரச்சனையோ இல்லை கோயில் பிரச்சனையோ இல்லை டிவோடிஸ்குள்ள பிரச்சனையோ எது பிரச்சனைனாலும் உடனே அந்த பிரச்சனைக்கு உற்சாகத்தை பழையபடி கொண்டு வரணும். காரணம் வந்து நான் அடிக்கடி சொல்கிறதான மலமும் மூத்திரமும் அடக்கி வச்சா உடம்பு நாடுற மாதிரி மனசுலேயும் ஏதாவது வேண்டாத விஷயம் அடக்கி வச்சா எல்லாம் பாதிப்பாகும் பக்தி எல்லாமே. அதனால அதுக்கு இடமே தராதுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே மனசை தெளிவு பண்ணிடுங்க, கிளியர் பேஸ் கிளியர் பண்ணிடுங்க, பெரியதாகும் உற்சாகம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து டிவோட்டிஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்டாக டிஸ்க என்கிட்ட உற்சாகம்னா நான் என்னென்ன என்கிட்ட குறைபாடு இருக்குது, ஏன் எனக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்குது, ஏன் நான் வந்து தான் இருக்கேன். உதாரணத்துக்கு ஒவ்வொரு டிவோட்டி நான் டிஸ்கஸ் பண்ணல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், ஒரு டிவோட்டி சொன்னாங்க நான் வீடு ரொம்ப கொஞ்சம் தள்ளி போயிட்டேன், அன்னாடி வர்றது கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நாய் விரட்டுது அன்னாடி வர முடியலன்னு சொன்னோம். அந்த மாதிரி இன்னொரு டிவோட்டி வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி தொழிலில் பிரச்சனை அன்னாடி கஷ்டம் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி ரவுண்டு ஜபம் எனக்கு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னாடி இதெல்லாம் வந்து சாஸ்திரங்களில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும். அன்னாடி உற்சாகம் வந்து எந்த நிலையிலும் குறைய விடக்கூடாது. எப்படி உற்சாகம் வரும்னா இந்த உலக வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. பிரச்சனை வந்து பழமனிசனமாக வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கா, அதுக்காண்டி பகவானை விடக்கூடாது. பிரச்சனை வந்ததுன்னா நோய் வந்தால் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி பிரச்சனை வந்தால் பகவானை தான் மேலே அணுகணும். அதனால் அந்த மாதிரி இது பண்ணும்போது உற்சாகம் வரும். அது போக ரெண்டாவது உலக வாழ்க்கையில் வந்து இறுதியில் நம்ம கொண்டு போகக்கூடிய ஒரே சொத்து வந்து ஜன்ம லாபம் அந்தே நாராயண ஸ்மிருதின்னு பகவான் சொல்லுது. இந்த பிறப்போட மொத்த லாபம், ஜென்ம லாபம், பிறப்பெடுத்ததோட மொத்த லாபம் வந்து நாராயண ஸ்மிருதி, பகவான் ஞாபகம் வந்துச்சுன்னா போதும். அதாவது வித்த எல்லாம் விட்டுட்டு தான் போகணும், இறுதி காலத்தில் பகவானை நினைக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா போதும். அதாவது அர்த்தம் என்னன்னா மித்த எல்லா விஷயம் வந்தாலும் போனாலும் நமக்கு லாப நஷ்டம் இல்லை. ஆனால் பகவான் நாம சொல்லவோ பகவான் பக்தியோ நம்மளை விட்டு போச்சுன்னா அன்னைக்கு தான் நம்ம நஷ்டப்படுறோம். அந்த நினைப்பு வந்துச்சுன்னா உற்சாகம் என்னைக்கும் குறையாது. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி எப்போ உங்கள் மனசில் சின்ன சின்ன வீக்னஸ் இருந்துச்சுன்னா டிவோட்டிஸை சீனியர் டிவோட்டர் பேசலாம், இது பண்ணி உங்களுக்கு கன்சல்ட் பண்ணி திருப்பி உற்சாகத்தை வரும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தைரியம் அந்த மாதிரி, இப்போ பொறுமை வந்து கலிகாலம் அன்னாடி ரொம்ப பேஷண்ட்டாக தான் இருப்போம். கொஞ்சம் முன்னாடி பேசாட்டோ என்ன யாரும் தலைத்தடனா அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க, பொறுமையாக இருங்க. நீங்களும் ஒரு காலத்தில் பேசுகிறோம், பேசியிருக்கோம், ஏதோ நம்ம சில பேர் பொறுத்து போன நாடு தான் நம்ம டிவோட்டியாக இன்னும் இருக்கோம். அதே மாதிரி நம்ம பொறுத்து போனால் அவங்க டிவோட்டி ஆவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் இது வேணும். சில சமயத்தில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பெரிய கஷ்டமான காரியம், ஏன்னா ஒருத்தர் வழிபடுத்தணும்னா கொஞ்சம் அவங்களோட குறைகளை எடுத்து சொல்லணும். ஆனால் குறைகளை எடுத்து சொல்லும்போது எல்லோரும் மன சங்கடப்படலாம். ஆனால் ஆங்கிலத்திலே பழமொழி உண்டு, யார் உண்மையான நண்பன்னா குறைய எடுத்து சொல்கிறது தான் உண்மையான நண்பன், புகழ்ந்து சொல்கிற உண்மையான நண்பன் இல்லைன்னு. ஏன்னா குறைய எடுத்து சொல்கிறது பெரிய கஷ்டம், ஒருத்தர் மனசு கஷ்டப்படும். ஆனால் அவங்க குறைய எடுத்து சொல்லணும், டியூட்டியில் இருக்கிறவங்க பக்தியில் வழிகாட்டுறவங்க சொல்லலாம். அந்த மாதிரி பொறுமையும் இதுமா இது பண்ணும்போது பக்தியில் நிறையா பேரை கணச்சி கொண்டு வரலாம். அந்த மாதிரி பக்தியில் எல்லாரும் நம்மளும் முழுமை பெற்ற பக்தரில் அவங்களும் இல்லை, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையாக வந்து அணைச்சி கொண்டு போகணும். வெளி உலக வாழ்க்கையிலையும் எல்லாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இல்லை, பொறுமை இல்லை. அவங்க ஒன்று நமக்கும் பொறுமை இல்லை, நம்மளும் அவ்வளோ பக்குவத்தில் இல்லை. அண்ணாடி பொறுமை இப்படி ஒவ்வொரு குணமாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் பர்சனலாக அனலைஸ் பண்ணி மேபி நீங்கள் தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணி அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது வந்து பெரிய ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணலாம். நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்து அவங்கவுங்க என்னென்ன எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறேன், எங்கே பிரச்சனை வருது, என்ன ஏதுன்னு, இல்லை தனித்தனியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி பண்ணிங்கன்னா பக்தியில் கொஞ்சம் நல்லா முன்னேற வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி தத்த கர்ம பிரவர்த்தனை, ஒவ்வொருத்தரும் ஏன் அவங்கவுங்க பக்தி சேவைகள் வந்து ஏன் செய்ய முடியல, என்ன பிரச்சனை, என்ன இது. ஏன்னா பக்தி சேவைகள் வந்து சுயநலம் இல்லாமல் செய்கிற நாடி பகவானுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. ஏன்னா பகவான்கிட்ட வந்து அதிக பக்தர்கள் இழுத்துட்டு வர்றதுக்கு உதவி செய்கிற நாடி பக்தியில் வந்து அந்த பக்தி சேவையில் வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. அதுவும் சிலது வந்து பகவானுக்கு நேரடி சேவையாக இருக்கலாம், சிலது மறைமுக சேவையாக இருக்கலாம், சில பேர் அவங்க நேரடியாக பங்கு பெறாமல் இருக்கலாம். ஆனால் பகவானுக்காக சேவையில் பண்ணுறவங்களுக்கும் உதவியாக இருக்கலாம். எப்படியா இந்த அணியில் வந்து மண்ணல்லி போட்ட மாதிரி பாலம் போட, அது மண்ணை போட்டே என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆனாடி நம்ம யானை மாதிரி இருந்துட்டு அணில் மாதிரி மண்ணல்லி போடக்கூடாது. ஆனாடி நம்ம யானைன்னா யானை அளவுக்கு அள்ளு போடணும், நம்ம யானை மாதிரி அளவுக்கு இருந்துட்டு அணில் நானும் அணில் மண்ணல்லி போட்டுச்சுல நானும் உங்களை மண்ணல்லி போடுறேன். இந்த அடிக்கடி இந்த பத்திரம் பழம் புஸ்தகம் ஸ்லோகம் படிச்சுட்டு ஒருத்தர் மதுரையில் துணித்தலை பிரபு நானும் டெய்லி ஆஃபரிங் பண்ணுறேன் பிரபு, தீர்த்தமும் துளசி தீர்த்தம் மட்டும் பகவான் அவ்வளோதானே கேட்டிருக்காரு, பத்திரம் புதுசும் தீர்த்த துளசி சரி மித்தெல்லாம் ஆஃபர் பண்ணுறது ஏன் பகவான் அது ஒன்றும் முடியலைனாலும் இதை கொடுன்னு சொன்னார். உங்களுக்கு எல்லாம் முடியும், நீங்கள் அப்போ தழுத்த மட்டும் சாப்பிட்டு இருக்கிறீங்களா, எல்லாம் தானே சாப்பிட்றீங்க அப்படின்னு சிரிச்சாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் டிவோட்டிஸ் வந்து கீதையை வந்து வித்தியாசமாக எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பகவான் வந்து பத்திரம் புஷ்பம் பழம் தான் சொல்லியிருக்காரு, இலை நீர் பழம் தான் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நம்ம என்னென்ன செய்கிறோமோ எல்லாத்தையும் பகவானுக்கு கொடுத்து செய்யணும். அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தி காரியங்களும் அதே மாதிரி தனக்கு நைவேத்தியம் பண்ணுறதோ பகவானுக்கு தம் அதுபோக பக்தி காரியங்கள் மற்றவங்கள் பக்திக்கும் உதவி செஞ்சாதான் நம்ம பக்தி வளரும். தமிழ் அழகழகான பழமொழிலாம் இருக்குது, ஊராறுபிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள தானாக வளரும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகான பழமொழிலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையே தனியாக வந்து கேர் பண்ண வேண்டியது இல்லை, ஊராப்பிள்ளைய நீங்கள் ஊட்டி வளர்த்திங்கன்னா தாம்பிள தானாக வளரும்னு சொல்லுவோம். நம்ம எப்படி இந்த திருநெல்வேலி சீட்லேருந்து தான் இவ்வளோ பழமொழியும் நான் எந்த காலத்திலே கேட்டது எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஏன் உங்களுக்கெல்லாம் இந்த திருநெல்வேலிக்காரங்களுக்கு ஞாபகம் இல்லை நடைமுறை கொண்டு அண்ணாடி நீங்கள் எல்லாருக்கும் பக்தராக உதவி செஞ்சீங்கன்னா பக்தி தானாக உங்களுக்கு கிருஷ்ணன் சந்தோஷப்பட்டு அள்ளி கொடுக்குறாரு. இதுக்கு வந்து நீங்கள் தனியாக பக்தி தேடி ஓட வேண்டியது. மற்றவங்க இப்போ உதாரணத்துக்கு பக்தி வந்து நான் வந்து உங்களுக்கெல்லாம் இப்போ பக்திக்கு பாடுபடுறேன்னா உங்களுக்காக இல்லை எனக்காக வேண்டி, என் பக்தி நல்லாகணுன்றக்க வேண்டி சுயநலன்னு கூட சொல்லலாம். என் பக்தி நல்லாகணும்னா நீங்கள்லாம் நிறையா பேருக்கு பக்தி கொடுத்தாலும் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி. யார் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் யார் பண்ணுறோம், யார் இல்லையா புண்ணியம் பழச்சிங்க மல்டி லெவல் இல்லை சொல்ல மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா தெரியுமில்ல எல்லாருக்கும், தெரிஞ்சவங்க எத்தனை பேருக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பற்றி. மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா என்னது, மேலே பிசினஸ் ப்ரொடக்ட் பண்ணுறவர் நேராக கஸ்டமருக்கு ஒரு நாலு பேருக்கு அனுப்புவார், இந்த நாலு பேர் வந்து இன்னும் ஒரு பத்து பேருக்கு அனுப்புவார், பத்து நூறு பேர் அப்படியே வரும் செயின் மாதிரி. இந்த செயினில் வர லாபத்தில் இவர் அட்டாவது லெவலில் உள்ளவர் விற்றதுல ரெண்டாவது லெவலில் உள்ளவருக்கும் ஒரு பங்கு போய் சேரும். அந்நாடி லாபம் வேறு யாருக்கும் போகாது, இந்த குரூப்புக்குள்ளே மொத்தமாக பிரிஞ்சு போகும். அந்த மாதிரி இது பெரிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பக்தி வந்து. நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பக்தரை உருவாக்கி, அந்த ரெண்டு பக்தர் ஒரு இருபது பக்தரை உருவாக்கி, அந்த இருபது ஒரு இரநூறை உருவாக்கும், அத்தனையிலையும் டிவிடெண்டு, ஷேர் மார்க்கெட் மாதிரி டிவிடெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த 10 அளவு 100 அளவில் உங்களுக்கு தெரியாத யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஏதாவது நீங்கள் கொடுத்த பகவத்கீதையை படித்து பக்தியில் வந்திருந்தாலோ இல்லை ஏதோ பகவான் நாமத்தை சொல்லி வந்திருந்தாலோ நீங்கள் ஒரு அவரை என்கரேஜ் பண்ணி வந்த அந்த பக்தியோட ஒரு இது வந்து உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட் வரும். அந்த கொடுத்த பிரபா எனக்கு ஒரு டிவிடெண்ட்டு, எல்லா பக்தருக்கும் ஒரு ஒரு டிவிடெண்ட் வந்து சேரும். நீங்கள் எப்படி வந்ததுன்னே தெரியாது. சில சமயம் ஒரு நம்ம கீழே உள்ள ஒரு 10 அளவில் கஸ்டமர் இப்போ நேராக பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டாருன்னா நம்ம எல்லாருக்கும் கூப்பிட்டு போயிடுவார். நம்ம போகிறதுக்கு தகுதி இல்லைனாலும் ஏதோ நம்ம வளர்த்து விட்ட இதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து பகவான்கிட்ட முழு பக்தி ஆகிட்டாருன்னா நமக்கு அதுதான் பக்தியில் பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து குவாலிஃபைடு இல்லாமல் இருக்கலாம், யாரோ நம்ம உதவி செஞ்ச ஒருத்தர் வந்து பக்தியில் வந்து பெரிய டிவோட்டி இதாகி ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணி ரொம்ப நல்ல டிவோட்டியாக வந்துட்டாருன்னா பெரிய மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ரெண்டாவது ஷேர் மார்க்கெட், பயங்கரமான ஷேர் மார்க்கெட், டிவிடெண்ட் கண்டிப்பாக இருந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து டிவிடெண்ட் சமயத்தில் காணாமல் போயிடும் ஷேர். ஆனால் இதில் வந்து குறையாது. அந்த மாதிரி பக்தியில் வந்து எந்நேரமும் பக்தி மார்க்கத்தில் வந்து குறை கிடையாது. அன்னாடி தான் தற்கர்ம தத்தத் கர்ம பிரவர்த்தனையானு சொல்கிறாரு. பக்தி காரியங்கள் வந்து நிறையா செய்யணும். அன்னாடி முக்கியமாக டிவோடிஸ் இங்கே உள்ளவங்க மெஜாரிட்டி எல்லோரும் பக்தி காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அன்னாடி நான் சொன்ன மாதிரி பக்தி காரியங்கள்னா ஒவ்வொருத்தரும் அவங்க மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு செய்கிறது தான் இது. அப்படி பண்ணலைன்னா நம்ம வந்து மாயால் தான் உழ வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கணும். அசத்சங்கம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்லியிருக்கேன். இதில் வந்து சில பாயிண்ட்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண, ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்ளிகேஷன். இந்த தத்த கர்ம பிரவேத்தனம் ஒருத்ததுலேயே வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நிறையா பேர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, வருஷம் பரம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா டிவோடிஸுங்க நிறையா பேர் இருக்கீங்க, சில பேர் இல்லாமல் இருக்கலாம். சில பேர் வந்து எல்லா வகையிலையும் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, சில வகையில் முன்னாடி அவங்கள ஒரு சாம்பிள் லிஸ்ட்டு மட்டும் எடுத்துருக்கு, ஃபுல் லிஸ்ட்டும் கூட கிடையாது. அவங்கெல்லாம் வந்து பகவானோட கருணை எல்லாரும் கிடைக்கிறதுக்கு வேண்டிக்கிடுவோம். முக்கியமாக வந்து இந்த கோயிலில் வந்து நம்ம ஜென்மாஷ்டமி 1க்கு தான் டொனேஷனு கலெக்ஷன் பண்ணுறோம், மற்றபடி அவங்களா வாலண்டியராக கொடுக்குறது தான் டொனேஷனு. அதுபோக நிறையா டிவோட்டிஸ் வந்து ரெகுலராக கமிட் பண்ணி வருஷா வருஷம் ஒரு தொகை வந்து கோயிலுக்கு அவங்க வந்து காரியங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு கொடுத்துட்டு வராங்க நிறையா டிவோட்டிஸு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து காரியம் வந்து பகவான் காரியம் நடக்கும்போது நமக்கும் எல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்ச நாடி இது பண்ணுறாங்க. அதில் வந்து நிறையா டிவோட்டிஸ் வந்து ரெகுலராக கூட இல்லை வெளிநாட்டுக்காரங்க இதெல்லாம் இருக்காங்க. எனக்கே ஆச்சரியம் அவங்களை எப்படி மோட்டிவேட் ஆகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு. அவங்களாம் வந்து நம்ம அவங்க வந்து ஏதோ ஒரு கமிட்மெண்ட் மாதிரி வச்சுட்டு எல்லோரும் உள்ளூர்காரங்க கூட கிடையாது, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. பெரிய தொகைகள் கொடுத்தவங்க மட்டும் சொல்கிறேன். அந்த மாதிரி முக்கியமாக வந்து இதில் வந்து பக்தர்கள் வந்து மதுராபதி மனோகர் பிரபு ரெகுலராக பெரிய கமிட்மெண்ட்டு. பிரபு வந்து ஒருத்தோட டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தப்போ ஒரு பகுதி வந்து கிருஷ்ணருக்கும் நான் ஒதுக்கி கிருஷ்ணருக்கும் கொடுக்குறேன்னு ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிரபு அது ஒவ்வொரு வருஷமும் ரெகுலராக கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கும் பகவானோட பிரசாதம் மலை பிரசாதம் மதுராபதி. அடுத்து ரெண்டு டிவோடிஸ் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து சங்கர கிருஷ்ணன் பிரபுன்னு பார்த்துருப்பீங்க. நம்ம மாயாபூர் போனப்போ கூட வந்தாங்க. அந்த பிரபு வந்து உண்மையில் அன்னைக்கு தற்செயலாக பேசணுமா அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒன்றும் வெரி குட் பொசிஷன்லேயும் இல்லை. ஆனால் என்னமோ அவரும் ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் எடுத்து ஒரு பெரிய தொகை வெயிட் பண்ணுற கூட அவங்களே பேங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அவங்களும் அவங்க மாதாஜியும் அந்த மாதிரி ரெண்டு பேரும் அன்னாடி சங்கர கிருஷ்ணன் மற்றும் குடும்பத்துக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராவதி கிருஷ்ணவரன் லட்சுமணன் மற்றும் வயசு கிடைக்கிறது. அதே மாதிரி பகவான் கோவிந்தா பிரபு, பகவான் கோவிந்தா பிரபு வந்து அவரும் சின்ன வயசுலேருந்து 20 வருஷத்துக்கு முன்னாள் ஜெபம் பண்ணிட்டு வர்றாரு. அவரும் மிடில் ஈஸ்டில் இருக்காரு. அவரும் வந்து நான் எதுவுமே சொல்லலை. கடந்த ஒரு 4-5 வருஷமாக அவர் மதுரை திருநெல்வேலி ரெண்டுக்குமே ஒரு பெரும் அமௌண்ட்டை வந்து அவர் டொனேஷனாக அவர் ரெகுலராக கொடுத்துட்டு வர்றாரு. அவரும் வந்து இந்த காரியங்கள் ஏன்னா நம்ம வந்து சமயத்தில் வந்து எல்லா டைமும் நமக்கு ஸ்பான்சர் கிடைக்கிறல இது பண்ணுறல. அந்த பணம் வந்து நம்ம ஏதாவது எக்ஸஸ் பண்ண இருக்கிறதான் வச்சு ரெகுலர் செலவு அந்த மாதிரி ஸ்பான்சர் இல்லாத டைம் பிரசாதம் ஃபெஸ்டிவல் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுபோக ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையும் சேர்த்துட்டு வரோம். அடுத்த சென்டர் ஏதாவது நம்ம ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா லேண்ட் வாங்க இருக்கலாம் வேணும்னு சொல்லிட்டு மதுரையில் வந்து நான் வாங்கணும்னு சொன்னவொடனே இந்த தொகை வந்து அப்போ வந்து மதுரையில் 30 லட்சம் தேவைப்பட்டுச்சு. அப்போ மதுரையில் வந்து எல்லா காங்கிரிகேஷனும் அனௌன்ஸ் பண்ணி அப்போ நான் சொல்கிறேன் 2001 2003 ஆளுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 500 வீதம் போட்டு ஒவ்வொரு ஃபைலையும் 10 ஸ்கொயர் ஃபீட் 20 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி கணக்கு போட்டு 2 மாதத்துலேயே என்னமோ 25 லட்சம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இந்த லேண்டு வாங்கினது. ஆனால் யாரும் ஒரு பெரிய மனுஷங்களோ தனிப்பட்டவங்களோ போட்டு இது பண்ணலை, எல்லாரும் கலந்து கொடுத்தோம். அதே மாதிரி கோயில் கட்டுறது நிறையா லைஃப் மெம்பர்ஸ் எல்லாரும் கலந்து கொடுத்தது. ஏன்னா கோயில்ன்றதப்ப எல்லாரோட பங்கும் இருக்கணுன்றதான் ஆசை. மதுரையும் அப்படி தான், இங்கேயும் அப்படி தான். நான் எந்த பெரியவங்கன்னு கன்சிடர் பண்ணாமல் எல்லார்ட்டையும் இது பண்ணது. அந்த மாதிரி அடுத்து நம்ம ஏதாவது இன்னும் என்னது நம்ம செட்டிலாகி உட்காரக்கூடாது. நம்ம இப்போ தான் சொன்னோம் சோம்பேறித்தனம்னா ஒருத்தர் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யணும். யாரோ கேட்டாங்க, பிரபு ஏன் பிரபு இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க நம்ம போதும், இன்னும் என் ஆயுசு எவ்வளவோ அதுக்கு முன்னாடி நம்ம பக்தி சேவை எவ்வளோ செய்யுமோ செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா பகவான் நம்மளை என்னைக்கு கையுங்காலும் ஒழுங்காக வச்சுருக்கலே பக்தி சேவை செஞ்சிடும். சொன்ன உடம்பு என்னைக்கு உபாதை கொடுக்குமோ, என்னைக்கு நம்ம நாடி கையுங்காலும் ஏங்காமல் போவோமோ அன்னைக்கு வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆழ்வார் சொன்ன மாதிரி, குலசேகர ஆழ்வார் சொன்ன மாதிரி, பித்தமும் கபமும் நெஞ்சை வந்து அடைக்கிய வாய் குளர கை நடுங்க கால் நடுங்க அந்த நேரத்தில் பகவானே உனக்கு எப்படி சேவை செய்ய முடியும்னு கேட்குறாரு. முன்னாடி நம்ம பகவான் சேவை எவ்வளோ செய்யணும் அதுக்கு இந்த பணங்கள் வந்து சேர்த்து வச்சுட்டு வர்றோம். ஒரு தொகை என்னோட இன்னொரு ஆசை வந்து பெரிய குளம் மாதிரி இங்கேயும் ஏதாவது ஃபார்ம் செட் பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஆசிரமம் மாதிரி செட் பண்ணணும், ஒரு அமைதியாக இது ஒன்று ஒன்று கிருஷ்ண கர்ணன் தான் பார்ப்போம். அடுத்து ராஜசேகர், அவங்க அப்பா வந்திருக்காங்க. அவர் ராஜசேகர் பிரபம் ஒரு பெருந்த ராஜாசங்கர். ராஜாசங்கர் அவங்க குடும்பத்தினருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி கிருஷ்ணபுரம் சவுந்தரலட்சுமி மற்றும் விஷால் கிடைக்க வேண்டியது. அடுத்து கொஞ்சம் பேருக்கு தான் நினைச்சிருக்கோம், ரொம்ப அதிக ரொம்ப அமைதியாக வந்துட்டு போகிற மாரிமுத்துன்னு ஒரு டிவோட்டி. அவர் வந்து வருஷ வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களாம் பெரிய தொகை. அந்த மாதிரி இந்த மாரிமுத்து மற்ற குடும்பத்தினருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி கிருஷ்ணபுரம் லட்சுமணன் மற்றும் விஷால் கிடைக்க வேண்டியது. அன்னாடி இந்த கோயில் காரியங்கள் வந்து உங்கள் முக்கியமாக வந்து கோயில் காரியங்கள் எதுவும் தடப்படாமல் நடக்கிறதுக்கு உங்கள் செய்கிறது வந்து உதவியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு தொகையும் அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வந்து கோயில் கட்டி முடித்தோடனே ஒரு குறிப்பிட்ட நிலங்களையும் அதுக்கு தானமாக கொடுத்துருவாங்க. அதில் வரக்கூடிய விளைச்சலோ இதோ வருமானமோ அதை வச்சு கோயில் வழிபாடு தடங்கள் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாடி கோயிலை கட்டுறது பெருசு இல்லை, அதோட வழிபாடு தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து வீட்டில் நம்ம பட்டினி கிடந்துடலாம், ஆனால் பகவானை பட்டினி போட முடியாது. நம்ம வீட்டில் வசதி இல்லாமல் வந்துடலாம், ஆனால் பகவானை வசதியாக வச்சுருக்கணும். ஆனாடி இந்த பெரிய காரியங்கள் வந்து பகவான் கண்ணை நாடி நடக்குது. அதே மாதிரி நிறையா பக்தர்களும் லைஃப் மெம்பர்ஸும் இந்த வருஷத்துலேருந்து உறுதி எடுத்து அவங்கவுங்க மாதத்துக்கு இவ்வளவுன்னு சேர்த்து வருஷத்தில் கிருஷ்ண ஜெயந்தி டைமில் எல்லாரும் ஒரு டொனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஒருத்தர் மாதம் 1000 மாதம் 2000 அவங்கவுங்க கணக்கு வச்சு இதை கொடுத்துட்ருக்காங்க. நிறையா ஒரு லைஃப் மெம்பர்ஸ் மதுரையிலையும் திருநெல்வேலியும் அந்த பக்தர்களுக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி கிருஷ்ணபுரம் கவுனதா லட்சுமா விஷாரம் கிடைக்க வேண்டியது. அதுபோக நிறையா பக்தர்கள் வந்து மற்ற சேவைகளும் செஞ்சுட்டு வர்றாங்க. அதில் வந்து நிறையா பக்தர்கள் வந்து இப்போ அஷ்டன் பூஜாரி வந்து 4 பக்தர்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. கருணாபதி பிரபு, தங்கம், சுபாங்கா பிரபு, தங்கராஜா பிரபு. இந்த பக்தர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி கிருஷ்ணபுரம் கவுனதா லட்சுமராம் கிடைக்கணும். அதே மாதிரி ஈவினிங் ஸ்டால் வந்து வரத கோபிநாத் பிரபு வந்து ரெகுலராக பார்த்துக்கிறாரு. வரலையா வரத கோபிநாத் பிரபு ரெகுலராக பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி சாயந்தரம் வந்து பாத்திரங்கள் கழுவி கொடுக்குறது வந்து பாலசுப்ரமணியன் பிரபும் அன்னத்தாய் மாதாஜியும் குமார் பிரபோட அம்மா ரெண்டு பேரும் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி கிருஷ்ணபுரம் கவுண்டாலட்சுமி அது கிடைக்க வேண்டியது. அடுத்து இந்த மாதிரி கோயிலுக்கு வேண்டிய பச்சேஸ் காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் பண்ணுறது கோபால் பிரபு பண்ணுறாரு. கோபால் பிரபுக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி கிருஷ்ணபுரம் கவுண்டாலட்சுமி நடக்கும். அதே மாதிரி புக்ஸ்கோர் என்ட்ரி அக்கௌண்ட் என்ட்ரிலாம் பண்ணுறது ஜீவானந்த ஜெகநாத தாஸ் பிரபு அர்லியா அவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி. அதே மாதிரி பிரபு சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆக போகிறான்னு நினைக்கிறேன், பகவான் சேவைக்கு வந்துடுவேன்ட்டு இருக்காரு. ஃப்ளவர் சர்வீஸ் வந்து வேணுக்கான மாதாஜியும் உமா மாதாஜியும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி கிருஷ்ணமாதாங்க அவங்க சொன்னாங்க. மாங்கஸ்டால் மாம்பா ஸ்டால் வந்து இசக்கி பிரபு பார்த்துக்கிட்டாங்க. இசக்கி பிரபுக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி. அதுபோக காய்கறி கட் பண்ணுறது, அப்புறம் டெம்பிள் ஹால் கிளீனிங், மாம்பழம் கட்டிங், அந்த ஜாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து குரூப்பாக மாதாஜி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பேர் பேர் இருக்குது, மெட்டுன்னு பார்த்துக்கோங்க. சுபாஷினி மாதாஜி, அப்புறம் சங்கரவடி மாதாஜி, வசந்தா மாதாஜி, பாக்கியலட்சுமி மாதாஜி, சித்ரா மாதாஜி, மாரியம்மாள் மாதாஜி, இன்னும் நிறையா பேர் லிஸ்ட்டு இருக்குது. இந்த மாதாஜிஸ்களுக்கெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராவதி கிருஷ்ணபதாம் கவுந்தாஸ் லட்சுமிதா மற்றும் கிருஷ்ணனுக்கு. அதே மாதிரி ட்ரெஸ் தைக்கிறதோ மற்ற ஆணங்கள் இதெல்லாம் பண்ணுறது வந்து அமுதா மாதாஜி பண்ணுறாங்க. அப்புறம் முத்துலட்சுமி மாதாஜி, சுந்தரி மாதாஜி, இந்த மாதாஜிகளுக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி கிருஷ்ணபுரம் கவுந்தா லட்சுமி மகேஷன் அவர்கள் கிருஷ்ணன். அப்புறம் அதே மாதிரி இன்னொன்று வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன், விசிட்டிங் டிவோட்டீஸ் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஏன் போகிறீங்க? விசிட்டிங் டிவோட்டீஸ் மட்டும்தான் புக் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம பிரபுபாதா டைம் அது புரியுது. ஆனாலும் பிரசாதம் பண்ணுறதும் விசிட்டிங் டிவோட்டீஸ்க்கு பிரசாதம் பண்ணுறதுக்கும் பாலைக்குமார் வீட்லேயும் கண்ணன் பிரபு பேராட்சி கண்ணன் தான் ரெகுலராக அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி கிருஷ்ணபுரம் கவுந்தா லட்சுமி மகேஷன். சண்டே குக்கிங் ஹெல்ப்பிங் வந்து விஜயகுமார் பிரபு பண்ணுறாரு. அவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதுராபதி கிருஷ்ணபுரம் கவுந்தா லட்சுமி கொண்டிருக்கிறது. முன்னாடி முக்கியமாக வந்து நிறையா பேர் லிஸ்ட்டை நான் சொல்ல முடியாது, சுருக்கமாக வந்து என்னாடி விட்டு போயிருக்கலாம். ஊர் கூடி தேர் எழுப்புன்ற மாதிரி பக்தி காரியங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம கடமையாகவோ சிரமமாகவோ எடுக்கக்கூடாது. இதுதான் தத்தத் கர்ம பிரவர்த்தனையை நான் சொல்கிறது. எல்லாரும் வந்து பக்தி சேவையில் பத்தாதுன்னு நினைக்கணும். ஐயோ உங்களுக்கு என்கிட்ட கொடுத்துட்டாங்களேன்னு நினைக்கக்கூடாது. இன்னும் பத்தலேன்னு இல்லைன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். பக்தியில் ஆரம்பத்தில் நாங்கள்லாம் சரி நம்ம பாட்டுக்கு நானும் மாதாஜியும் பிருந்தாவனமோ இல்லை மாயப்புறம் செட்டில் ஆகிட்டு நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலான்னு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எதாவது சர்வீஸ் பண்ணிட்டு எதாவது பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் நம்ம சர்வீஸ் எடுத்தனால இவ்வளோ பாக்கிய பக்தர்களுக்கு உருவாகிற பாக்கியமும் இதுவும் கிடச்சிது. செயின் மாதிரி வருது. இப்போ நிறையா அவங்கெல்லாம் பக்தர்கள் வந்தாங்க. ஒரு உங்களுக்கே இன்றைக்கி ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்குது, ஒரு பாதுகாப்பாக இருக்குது. பகவானோட பாதுகாப்பு கிடச்சிருக்கு. அதே பாதுகாப்பு நீங்கள் இந்த நன்றியோடு எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தவங்களுக்கு எப்படி ரீச் ஆகணும்னு கேட்கணும். நீங்கள் நிறையா கிராமங்கள்லேருந்து வர்றீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் இருக்கலாம், தெரிஞ்ச ஊர் உங்களுக்கு. இது நீங்கள் வந்து டிவோட்டிஸோடு போய் கொஞ்சம் இது பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறையா இது பண்ணலாம். அந்த மாதிரி அடுத்தது வந்து நிறையா பேருக்கு வந்து இது இது பண்ணணும். இன்னொன்று வந்து மாதாஜிஸ் வந்து நிறைய சர்வீஸ் பண்ண நாடு. இந்த மா இன்னைக்கு நைட்டு நான் போகிறேன் நாடு. அதுக்கு முன்னாடி மாதாஜிஸ்லாம் மீட் பண்ணி யார் யார் சர்வீஸ் செய்ய விரும்புகிறாங்களோ அந்த மாதாஜிஸ்லாம் மதுரையில் ஒரு லிஸ்ட்டு போட்டு அந்த மாதாஜிஸ்லாம் அவங்களுக்கு டைம் கொடுத்து கோயிலில் இன்டர்ஃபியரே கிடையாது. அவங்களுக்குள்ள லிஸ்ட்டு போட்டு அவங்கவுங்க சர்வீஸ் முடியலைன்னா அந்த ஒரு மாதாஜிஸ் அவங்களுக்குள்ளே பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. யார் யார் எவ்வளோ சர்வீஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி அவங்க மாதாஜி வந்து வெஜிடபிள் கட்டிங்கு, ஏகாதசி கட்டிங்கு, அந்த புக் டிஷன் பேக்கிங், அந்த மாதிரி இது நியூஸ் லெட்டர் இதுக்கு ரெடி பண்ணுறது, அதுபோக இந்த மாதிரி வெசல் கிளீனிங்கு, மேலே பிரசாதம் சர்விங்கு, அவங்க தான். யார் வெசல் க்ளீன் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிரசாதம் சர்வ் பண்ணணும். ஏன்னா பிரசாதம் சர்வ் பண்ணுறது கௌரவமான சேவை. ஆனால் வெசல் கிளீனிங்கு கேவலமான சேவைன்னு பிரிக்கக்கூடாது. ஆனால் யார் வெசல் க்ளீன் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த பிரசாதம் சர்வீஸ் பண்ணணும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட சர்வீஸ் வந்து கொடுத்தா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. இதில் வந்து மாதாஜிஸோட ஒற்றுமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இது ஒரு சான்ஸு. ஏன்னா இல்லைன்னா மாதாஜிஸ் மத்தியில் தான் பிரச்சனை அதிகமாக வரும். அதனால அவங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செஞ்சாங்கன்னா பிரபுஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒற்றுமையாகிடுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு அதனால் இதை டிஸ்கஸ் பண்ணணும். டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. பண்ண ஆரத்தி கொஞ்சம் வெயிட் பண்ணி சொன்ன முப்பதுலாம் வராமல் அவர் ஆரம்பிச்சிடாமல் ஆரம்பித்து அதுவும் முக்கியமாக அந்த சர்வீஸ் வந்து எப்படி பண்ணுறது இல்லைனா இது இல்லைனா ஒன் ஆர் டூ வீக்ஸ் கழித்து வரேன் இப்போ டைம் இல்லைன்னா. ஆனால் அப்போ எல்லோரும் வரமாட்டாங்க மாதாஜிஸ் பூரா யார் இல்லைன்னா. இன்றைக்கி யார் யார் ப்ரோக்ராம் முடிஞ்சவொடனே யார் யார் சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன டைம்னு மட்டும் ஒரு 10 minutes டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிடலாம். ப்ரோக்ராம் பிரசாதம் முடிஞ்சவொடனே வேறு என்ன ஆர்த்திக்கு டைம். அதே மாதிரி நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து மற்றபடி என்னென்ன கமிட்மெண்ட்டு? ஒன்று வந்து சாதனா, இன்னொன்று சேவா. மதுரையில் வந்து பிரபுபாதா அப்பியரன்ஸ் டே அன்னைக்கு எல்லாருமே பிரபுபாதாவுக்கு உறுதி கொடுப்பாங்க கமிட்மெண்ட்டு. சாதனானா நான் 16 ரவுண்டு ஒழுங்காக பண்ணிடுவேன், 4 ஒழுக்க நிறையும் பின்பற்றுவேன், அதே மாதிரி தினசரி ஒரு ரீடிங் இவ்வளோ படிப்பேன், இதுக்கெல்லாம் தன்னுடைய சொந்த முயற்சிக்கு. அடுத்து சேவானா மற்றவங்க பக்திக்கு என்னென்ன செய்வீங்க? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க என்னென்ன சேவை முடியுமோ அதை வந்து இது பண்ணலாம். நிறையா பேர் புக் டிஸ்ட்ரிபியூஷன், நிறையா பேர் லட்சுமி சேவா, நிறையா பேர் கிளீனிங்கு, நிறையா பேர் குக்கிங், இல்லை பூ கட்டுறதோ, இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கிறதோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட சேவைகள் இருக்குது. உங்கள் நாடு எதாவது முடியுமோ அதை வந்து நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு எப்போ டைம் கிடைக்கும் நான் அப்போ செய்கிறேன்னு மட்டும் எழுதாதீங்க. ஏன்னா அதுக்கு சர்வீஸ் தேடுறது பெரிய கஷ்டம். உங்கள் டைம் எப்போ ஃப்ரீயாக இருக்கு? நிறையா பேர் அப்படி வந்து நிற்பாங்க, நம்ம எனக்கு ஃப்ரீயாக இருக்க ப்ரோ, ஏதாவது சர்வீஸ் கொடுங்க ப்ரோ, நான் அதுக்காக சர்வீஸ் தேடணும். சர்வீஸ்க்காக நீங்கள் வரணும், உங்களுக்காக நான் சர்வீஸ் தேடுற மாதிரி வைக்கக்கூடாது. அதனாடி நம்ம ரெகுலர் சர்வீஸில் கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த மாதிரி கமிட்மெண்ட்டுனா சொன்ன வார்த்தையை நம்ம நிறைவேற்றணும். திடீர்னு அவங்க பாட்டுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. இது பகவான் சேவை, அந்த மாதிரி பக்தியோடு வேணும். ரெண்டாவது இந்த மாதிரி மற்ற ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம போய் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா எனக்கு 100 கை இருக்கிற மாதிரி பலம் இருக்கும். அன்னாடி எனக்கு இருக்கிற 2 கை தான். அன்னாடி நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் உதவி செஞ்சு பக்தியில் எல்லோரும் ஒத்து நின்னால் எனக்கு முத பலம். நீங்கள் எல்லோரும் ஒத்து வேறுபாடு இல்லாமல் தான் முத பலம். ரெண்டாவது வந்து அதில் வந்து கொஞ்சம் உதவியாமல் பக்தியில் அவங்கவுங்க முடிஞ்சளவு நீங்களும் ஈடுபட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் மாதாஜிஸும் பிரபுசும் தனித்தனியாக நீங்கள் பேப்பர் கொடுத்துருங்க, அவங்க டைம் கிடைக்கல எழுதி போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருட்டும். திருப்பி சொல்கிறேன், இந்த பேப்பரில் வந்து முத சாதனா உங்களை எத்தனை ரவுண்டு ஜெபம் பண்ணீங்க உறுதி, பிரபுபாதாட்ட ஆர்த்தி முடிஞ்சோடனே பிரபுபாதா பாதத்தில் வச்சுட்டு எடுத்து எங்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஏன்னா பிரபுபாதாவுக்கு உறுதி தர்றீங்க, உங்கள் சார்பாக பிரபுபாதா சார்பாக நான் வாங்கி வைக்கிறேன். அதே மாதிரி சேவா, சேவானா என்னென்ன சேவா நீங்கள் சேவை விரும்புறீங்க? நான் உதாரணம் சொல்கிறேன், நம்ம இப்போ வாசித்த அத்தனை சேவையும் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ மத்தியானம் வந்து சில டிவாலிஸ் வந்து 2 மணி நேரம் ஏதோ கவுண்டர் பார்த்துக்கிடுவாங்க, இந்த மாதிரி பார்த்துக்கிட. அதுபோக இன்னொன்று வந்து இந்த லட்சுமி சேவா, இந்த மாதிரி சில என்னாடி உடம்பாடி முடியாதுன்றவங்க இது, அந்த மாதிரி எத்தனையோ வகை சேவா இருக்குது. இல்லை வாரத்தில் 2 நாள் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறேன், இல்லை மாதத்தில் 1 வாரம் வந்து இது பண்ணுறேன், இல்லை வருஷத்தில் 1 மாதம் நான் பண்ணுறேன், இந்த மாதிரி சர்வீஸ் என்ன கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி. அதனாடி எல்லாரும் வந்து அவங்கவுங்க என்னென்ன சீரியஸாக நினைக்கிறீங்களோ பிரபுபாதாவுக்கு உறுதி கொடுங்க, அதை என்கிட்ட கொடுங்க. நம்ம நாம் எல்லோரும் சேர்ந்து வேண்டி அந்தவங்க உறுதி நிறைவேற பார்ப்போம். இப்போ 12:00 ஆயிடுச்சு. அன்னாடி ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருங்க, பிரபு டவுன் கொடுங்க, மாதவி டவுன் கொடுங்க, அவங்களுக்கு கொடுத்து கொடுங்க. இது வாங்கிக்கோங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எழுதி அந்த மாதிரி கொடுத்துருங்க. மாதாஜி வந்து ராதிகா மாதாஜிட்ட கொடுத்துருங்க, இவங்க வந்து ஆனந்த அவதார் பட்டை கொடுத்துருங்க. போகிறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருக்கோம். பிரபுபாத பாதத்தில் வச்சு நமஸ்காரம் மட்டும் எடுத்து கொடுக்கணும். ஆக்சுவலாக எனக்கு ஆசை வந்து இன்னும் திருநெல்வேலி வந்து இன்னும் கிராமப்புறங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் நம்ம கொடுத்தோம்னா அவங்க பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க, எவ்வளோ வெயிட் பண்ணுவாங்க. அன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும், அதுதான் என்னோடய மிகப்பெரிய ஆசை. அன்னாடி இப்போ சைதன்யமாபுரம் நகர கிராமம், ஒவ்வொரு நகர கிராமங்கள்லேயும் இது வந்து கொடுக்கணும் ஹரிநாமம்னு சொல்லி. எல்லாரோட உதவியும் தேவை, எல்லாரோட சேவையும் தேவை. பிரசாத் அங்கே தானே, இங்கேயா மேலே மேலே சொல்லாம கீழே போகிறது கீழே பப்ளிக் வந்தாங்க சொல்லுங்க. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் சொல்லுங்க, இல்லை கீழே இருக்கும் எதிர்த்தணும் இல்லைங்க எல்லாத்துக்கு. ஹரே கிருஷ்ணா மேலே ஆட்டி முடித்தோடனே பிரபுபாத பாதத்தில் நீங்கள் எழுதி வச்சுட்டு எல்லாரும் ஒரு 12:45 பண்ணதுக்குள்ளே இங்கே வந்து கீழே வந்துடுங்க இந்த ஹாலுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஜாய் ஸ்ல பிரபா கி ஜாய், திருநெல்வேலி பக்த வந்து கி ஜாய், தாய்கோர் ரமணந்து. தயவுசெய்து நீங்கள் போகிற மாதிரி எழுதி கொடுத்துருங்க எல்லாரும். ஹரே கிருஷ்ணா.